ಯದೀಂದ್ರ ಪ್ರವಣ ವಂದೇ ಯತೀಂದ್ರ ಪ್ರವಣ ವಂದೇ ರಮ್ಯ ಜಮಾತರು ಮುನಿಯು ರಮ್ಯ ಜಮಾತರು ಮುನಿಯು ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகள் திவ்ய பிரபந்தமான ஒரு அரும்பெரும் பொக்கிஷம். இதில் சொல்லப்படாத விஷயம் கிடையாது. இனிமே மனுஷனுடைய சிந்தனைக்கு எட்டாத விஷயம் என்ன உண்டோ அத்தனையும் இதில் இருக்கு. இந்த திவ்ய பிரபந்தங்களுடைய ஏற்றம் என்ன சொல்லியிருக்கா? ஆழ்வார்கள் பன்னன் பத்து ஆழ்வார்கள், மதுர்கவிகள், ஆண்டாள், பொய்கியார், பூதத்தார், அதுலேருந்து ஆரம்பித்து பரகாலனான திருமங்கி ஆழ்வார் வரைக்கும் ஆழ்வார்கள் என்னென்ன சொல்லியிருக்கா அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, பகவானை பற்றின விஷயம் என்னென்ன உண்டோ, என்னென்ன சொல்ல முடியுமோ, ஜீவன் நம்மளை பற்றி என்னென்ன விஷயம் உண்டோ, என்னென்ன சொல்ல முடியுமோ, மனுஷனுடைய கற்பனைக்கு எட்டக்கூடிய விஷயம் எது எதுவோ, கற்பனைக்கு எட்டாத விஷயம் எது எதுவோ, இந்த மாதிரி நம்ம சிந்தனையாக பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஆழ்ந்து போயிட்டவர்களாக இருக்கிறதுனால அதனால் ஆழ்வார்கள்னு பேர். எம்பெருமானுடைய குணத்தில், எம்பெருமான பகவானுடைய குணத்தில் ஆழ்ந்தவர்களால ஆழ்வார்கள்னு பேர். அவர்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் அனுபவிச்சுன்னு வரும். திவ்ய பிரபந்தங்களுடைய தொகுப்பு ஒரு மாதிரி, திருப்பல்லாண்டு, பெரிய ஆழ்வார் திருமொழி, திருப்பாவை அப்படின்னு அது தொகுத்து கிரமம் வேறு. நாம் இங்கே எந்த கிரமத்தில் சொல்கிறோம்னா, ஆழ்வார்களுடைய அவதார கிரமத்தில் சொல்லிகிட்டே வரும். பொய்கை ஆழ்வார் முதலாழ்வார்கள்லேருந்து ஆரம்பித்து சொல்லிட்டு வரோம். பொய்கை ஆழ்வார் முதலாழ்வார்களில் மூணு பேர், பொய்கை, பூதம், பேயாழ்வார்னு. அந்த பொய்கை ஆழ்வாருடைய பிரபந்தமான முதல் திருவந்தாதி எடுத்து சொல்லிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு 56-58 பாசுரம் சொல்லியிருக்கோம். போன வாரம் 54வது பாசுரத்துலேருந்து 59வது பாசுரம் வரைக்கும் சொன்னோம். 59 பாதி சொன்னோம். 59வது பாசுரம் இந்த வாரம் சொல்லக்கூடிய பாசுரம் ரொம்ப கம்பீரமானது. எல்லா வியாக்கியாத்தாக்களும் இந்த முதல் திருவந்தாதிக்கு சாரமான பாசுரம் இதுதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கா. இன்னைக்கு இந்த வாரம் நம்ம சொல்ல போகிற பாசுரம் ஒரு நடுநாயகமான பாசுரம். இதில் எல்லா அர்த்தமும் சொல்லியிருக்கார் ஆழ்வார். தேரின அர்த்தம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையுமே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ஆதிசேஷனான திருவனந்த ஆழ்வான் எம்பெருமானுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணுறாரு, சென்றால் கூடையாம் இருந்தால் சிங்காசனமாங்கிற பாசுரத்தில் பார்த்தோம். நம்மளுடைய சொரூபத்தை எடுத்து சொல்கிறார், ஒரு ஒரு ஜீவனுடைய சொரூபத்தையும் எடுத்து சொல்கிறாராம் அந்த பாசுரத்தில். அதுக்கு அடுத்த பாசுரம் பார்த்தோம், அரவ மடல் வேளம் ஆண் குருந்தம் புல்வாய் குறவை குடமலை மற்குன்றம் கரவின்றி விட்டிருத்து மெய்த்துசித்து கீண்டு கோத்தாடி உண்டு அட்டு எடுத்த செங்கணவன் அப்படின்னு நிறை நிறைங்கிற தமிழ் இலக்கணத்து பிரகாரம் நடந்தது இருக்குது அந்த பாசுரம். என்னென்னலாம் பண்ணா எம்பெருமான் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரார். அறவம் விட்டு, அதாவது காளிங்கனை உயிரோடு விட்டு, கூலாயபிடத்தை கொன்று, ஆவினங்கள் மேய்த்து, அசுராவேசமுடைய குருந்த மரத்தை ஒசித்து, புல்வாய் கீண்டு பகாசுரனை வதம் பண்ணி, ராசக்கிரீட பண்ணி குறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும்ங்கிறார் ஆழ்வார். அதனால் ராசக்கிரீட பண்ணி குடமெடுத்தாடி குடமெடுத்தாடி பூதனையை சம்ஹாரம் பண்ணி முஷ்டிகன் சானூரன் முதலான மல்லர்களை கொன்று கோவர்தன உத்தாரணம் பண்ணி கம்சனை வதச்சி இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறார் ஒரே பாசுரத்தில். அந்த பாசுரத்துக்கு இந்த பாசுரத்துக்கு சங்கதி என்ன அப்படின்னு நாம் பார்த்தோன்னா, சங்கதி என்ன, ஒரு தாட் ஃப்ளோ. ஒரு பாசுரத்துக்கும் அடுத்த பாசுரத்துக்கும் நம்ம என்ன முன்னாடி பேசுகிறோமோ அதை அனுசரித்து தானே அடுத்த வாக்கியம் இருக்கும். அதனால் அந்த பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கு என்ன ஒரு கனெக்ஷன், என்ன லிங்க்குன்னு சொல்கிறது சங்கதி. திருமணந்தாழ்வான் அப்படி கைங்கரியம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்ன உடனே என்ன, எதுக்காக எம்பெருமான் இப்படி பண்ணான்னா, கரவின்றி விட்டிருத்தான். கரவின்றினா என்னென்ன, வெளிப்படையாக தன்னுடைய அடியார்களுக்காக தான் என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இவ்வளவு லீலைகள் பண்ணான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பின் ராஜாவாட்டு இருக்கலாமே, அவன் பாட்டு இறங்கி இவ்வளோ சிரமப்பட வேண்டாமே பகவான் அப்படின்னா ஜீவகோட்டிகளுக்காக சிரமப்படுறான். செங்கணவன் சொல்கிறதுனால அவனுடைய வாத்சல்ய குணம் இதில் சொல்லப்படுறது. அடியார்களை நினச்சி சந்தோஷப்படுறதுனால சிவந்த கண்களாக இருக்குது அவனுக்கு, அதனால் செங்கணவன் சொல்லப்படுறது. அப்படின்னா என்னென்னா, இந்த திருவனந்தாழ்வான் எப்படி தன்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சு சொரூபான ரூபான கைங்கரியம் பண்ணுறானோ தனக்கு, அதுபோல் எல்லா ஜீவர்களும் உயர்ந்த ஆனந்தத்தை அடையணும் தன்னிடத்து வந்து அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறான் போலும் அப்படின்னு ஆழ்வார்கள் ஆச்சரியப்படுறார் இவருடைய எம்பெருமானுடைய லீலைகளை சொல்லி. அடுத்து பாசுரம், அவன் தமர் எவ்வினேராகிலும் எங்கோன் அவன் தமரே என்று ஒழிவதல்லால் நமன் தமரால் ஆராயப்பட்டு அறியார் கண்டீர் அரவணை மேல் பேராயர் காட்பட்டார் பின் அப்படின்னு சொல்லி, விஷ்ணுதாசர்கள் எம்பெருமானை சரணடைஞ்சவர்கள், எம்பெருமானே எல்லாமே ஆனவர்கள், அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பிரமாணத்தோடு எடுத்து சொல்கிறா, புராணங்கள்லாம் சொல்கிறார். நம்ம பாகவதத்தில் கேட்டோம் அஜாமலனுக்கு எப்படி கடைசி நிமிஷத்தில் நாராயணன் தன் பையனை கூட்டான், நாராயண நாமமே ஒத்தனை வந்து நான் உயர்ந்த கதிக்கு அழைச்சி கொண்டு போகக்கூடியது. கடைசி நிமிஷத்தில் அந்த நாராயண நாமத்தை சொன்னதுனால விஷ்ணு பார்ஷிதர்கள் வந்து யமபட்டர்களை அங்கேருந்து அனுப்பி இவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இவன் போய் ஹரித்வாரத்தில் தபஸ் பண்ணி எம்பெருமான் அடைஞ்சான். கடைசி நிமிடத்தில் தன்னோட பேரை சொன்னான் அப்படிங்கிறதுனால, கடைசி நிமிடத்தில் ஒரு தடவை தம் பிள்ளைக்கு கூப்பிடுறதுக்காக பேரை சொன்னவனுக்கே இவ்வளோனா, அவன் நல்ல புலனில் நல்ல எல்லாம் அவனுக்கு சித்த சுத்தியோடு இருக்கிற சமயத்தில், நல்ல அவன் வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் எம்பெருமான் அண்டினவனுடைய கதி என்ன அப்போ நம்ம நினச்சி பார்க்கணும். கடைசி நிமிடத்தில் தன் பிள்ளை அப்படிங்கிற நினச்சி நாராயணன் கூட்டவனுக்கே இவ்வளோ உயர்ந்த கதியை கொடுப்பான் தான். இது நிதனித்தம், இது எம்பெருமான் கிருபை, இது எம்பெருமான் நம்மளுக்கு செஞ்சுருக்கான், எம்பெருமான் நம்மளுக்கு இந்திரியங்களை கொடுத்துருக்கான், எம்பெருமான் நம்மளுக்கு இன்றைக்கி இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கான், எம்பெருமான் இந்த சத்சங்கத்தை அமைச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு நிதனித்தம் எம்பெருமான் எதுக்கு எடுத்தாலும் நன்றி பாராட்டக்கூடிய ஜீவர்களுக்கு என்ன தான் பண்ண மாட்டான். அதான் அவன் தமர் எவ்வினேரம். ஆனால் சரி, நமக்கு ஒரே ஒரு விஷயம் ஒண்டி இருக்கா, நம்ம தப்பும் பண்ணுறோம் ரைட்டும் பண்ணுறோம். அப்புறம் தப்பு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதுக்கு தான் சொல்கிறா, ராஜ மகிழ்ச்சியை ராஜ சேவகன் தண்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார் வியாக்கியானத்தில். ராணி இருக்கா, ராஜா இருக்கான், நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கான் ராஜா இப்படி இப்படி தான் நடக்கணும்ட்டு. அப்போ ரூல்ஸ் போட்டான் அப்படின்னா என்ன, ராஜ சேவகன் ஒருத்தர் இருக்கான், அவன் எல்லாரும் இவன் என்னென்ன தப்பு பண்ணுறான் ராஜா கிட்ட வந்து சொல்லுவான். ராஜா அதை அலசி ஆராய்ஞ்சி இவனுக்கு என்னென்ன தண்டனைன்னு சொல்கிறான். ராணி ஒரு தப்பு பண்ணுறான் ராஜ மகிழ்ச்சி, அதை ராஜசேவகன் போய் ராஜா கிட்ட சொல்ல முடியுமோ, சொல்ல முடியாதான். ராஜ மகிழ்ச்சி பண்ணுற தப்ப ராஜா நேராக தான் பார்த்து கண்டிச்சுப்பான ஒழிய, ராஜ சேவகனுக்கு அதில் வேலை இல்லையா. அதனால யமன் சொல்கிறான், யம பட்டர் எனக்கோ உனக்கோ வேலை கிடையாது, ஏன்னா இந்த போஸ்டில் நம்மளை உட்காத்தி வச்சுதான் அவன் அப்படின்னு சொல்கிறான். இந்த போஸ்ட்டு நமக்கு கொடுத்தவன் பகவானாக இருக்கிறதுனால என்னையும் அவன் நியமிக்கிறான், நான் நியமிக்கப்பட்டவன் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்கிறான். நியமிக்கப்பட்டு இதை நான் செய்கிறதுனால, நான் நியமனம் பண்ணப்பட்டவங்கிறதுனால விஷ்ணுதாசர்கள்லாம் என்ன ராஜ மகிழ்ச்சி போலையாம், எம்பெருமானுக்கு பத்தினிகள் போல, எம்பெருமானையே கதினு அடைஞ்சவர்கள் ராஜ மகிழ்ச்சி இல்லையா. அப்போ ராணியை போய் ஒரு சாதாரண ஒரு சோல்ஜர் போய் இந்த ராணி இப்படி தப்பு பண்ணுறக்கா இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிற அப்படின்னு ராஜாவை கேட்க முடியாது. ராஜா தான் நேராக அதை டீல் பண்ணிப்பானு இல்லையோ. அதுபோல் வைஷ்ணவத்தவர்கள் ஹரிதாசர்கள் எம்பெருமானை நேர சரணாகதி பண்ணவர்கள் யார், அவள் தப்பு பண்ணா பின்ன எம்பெருமானை சரணடைஞ்சிட்டாயா, ஆனால் நிறையா தப்பு பண்ணுறாளே அப்படின்னா அவளுக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கோ இல்லையோ. எம்பெருமான் சரணாகதி பண்ணிட்டா நிஜமாகவே பக்தி இருக்குது, கோயிலுக்கு போகிறா வரா சாதாரணமாக நினச்சிட்டு கண்ணில் ஜலம் வருது, எம்பெருமான் கதையை கட்டால் மெய் சிலுக்கிறது அதெல்லாம் இருக்குது, ஆனால் தப்பும் பண்ணுவான். இவாளை என்ன பண்ணுவான் எம்பெருமான், அப்போ இவன் எம்மபட்டன் இவாளை என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், எம்ம எவன் சொல்கிறான், அதை தர்மராஜா சொல்கிறார், நமக்கு அங்கே வேலை கிடையாதுப்பா, நீ அங்கேருந்து வந்துரு, அவள் ராஜ மகிழ்ச்சி ஆட்டம் அப்படின்னு சொல்கிறான். ராஜ மகிழ்ச்சிக்கு எப்படி, நான் ராஜ மகிழ்ச்சிக்கு வந்து ஒரு ராஜசேவகன் தண்டனை இட முடியாது, அதனால் அவன் பகவானுக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகிடுது, இனிமேல் நமக்கு அதில் வேலை கிடையாது அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லி பகவானை அண்டினவர்களுடைய உயர்ந்த பேர். அதுக்கு இன்னொன்று ஒன்று சொல்கிறார், தன்னடியார் திருத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுறைக்குமே என் அடியார் அது செய்தவரையில் நன்றே செய்தார்ன்னு பாரு பெருமாள். அவதான் புருஷகாரம் பண்ணுறா, தாயார் தான் சொல்கிறா. எம்பெருமானுடைய கிருப்பைன்னு ஒரு குணம் இருக்கு, அதனுடைய ரூபம் தான் தாயார். அதனால் என்ன பண்ணுற, கிருப்பை பிரேரணை பண்ணணும் இல்லையா, நம்மளுக்குள்ளே யாருக்கா ஒத்தாசை கொண்டோன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற கிருப்பைங்கிற தயைங்கிற குணம் நம்மளை பிரேரணை பண்ணணும், அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே அந்த கிருப்பைங்கிறது நம்மளை உந்தினா தானே நம்ம யாருக்கா ஒத்தாசை பண்ணுவோம். அது மாதிரி எம்பெருமானுடைய கிருப்பைங்கிற குணம் தான் தாயார், அதனால் அவன் உந்துறா. தாயார் புருஷகாரன் அப்படின்னா என்ன அர்த்தம், தாயார் சொல்லி காப்பாத்துறா அப்படின்னா என்ன அர்த்தம், நான் நுப்ரோவ மணி செப்பவே சீதௌமதல்லி நனுப்ரோவ மணி செப்பவே நனுப்ரோவ மணி செப்பும் நாரி ஜீரோமணி நனுப்ரோவ மணி செப்பும் நாரி ஜீரோமணி ஜனகுனி கூதுர ஜனனி ஜானகௌமா நனுப்ரோவமணி செப்பவேசீதௌமதல்லி நனுப்ரோவமணி செப்பவே. பத்ரா சொல் ராமதாசர் சொல்கிறார், நனுப்ரோ அம்மா சீதா இதுதான் எல்லா நகையும் பண்ணி வச்சுருக்கார் பிரமாதமாக. பெருமாள் ஏகாந்தமாக பெருமாள் தாயாரும் இருக்கா, அழகாக நல்லா பச்சைக்கல் பொருள்லாம் நல்லா அரைச்சி நல்லா கல்கண்டுலாம் நல்லா பொடி பண்ணி ஜம்முன்னு சுண்ட பாலை காய்ச்சி குங்கும பூவெல்லாம் போட்டுக்கொண்டு தாயார் அப்படியே கலகல கலங்கிறது. ரெண்டு திருக்கரங்கள்லேயும் அவளுடைய திருவாபரணங்கள்லாம் ஆபூஷணங்கள்லாம் கொண்டு கொடுக்குறா ராமன் இடத்துல. பிரமாதமாக இருக்கே இந்த நகையெல்லாம் அப்படின்னு நான் அந்த பத்ராஜல ராமன், இது வாஸ்தவம் தான், இந்த கைக்கு இந்த கங்கணம் போட்டவனுக்கு நீங்கள் ஒரு கங்கணம் போட்டிருக்கல ரொம்ப அழகு தான் அப்படின்னு அவன் உடனே. நான் என்னம்மா நான் இப்போ இன்னொரு சொத்தை எடுத்து எனக்கு பண்ணுன்னா நான் சொன்னேன், இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட பேசாதனாலாம் தாயார். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இவன் யாரை புருஷகாரம் பண்ணுறேன்னா தாயாரை புருஷகாரம் பண்ணுறேன். அப்போ தாயாருங்கிறவருடைய சொரூபம் என்னென்னா, ஜீவகோட்டிகளை உயர்ந்த ஆனந்த நிலைக்கு அழைச்சின்னு போனோன்னு பகவானுடைய அந்த எண்ண சங்கல்பம் இருக்கே, அந்த சங்கல்பத்துக்கு அதுக்கு இவளால் தான் அந்த சங்கல்பம் நடக்கும். அந்த மாதிரி இவ செய்வா. ஆனால் ஒரு சமயம் இவளே வந்து தன்னோட அடியார்கள்கிட்ட தப்பு சொல்லிட்டா அப்படின்னா என் அடியார் அது செய்யார் அப்படின்னு சொல்லுவாராம் பகவான். என்னோட அடியான் அப்படி செய்ய மாட்டானே, தப்பு பண்ண மாட்டானே, ஏதோ பண்ணிட்டான் அவன் என்ன பண்ணாலும் அதுவே சரி அப்படின்னு மாணவன். அடுத்து இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பரிஜிடுறோம் இல்லையோ, ரெண்டாவது அந்த ஆத்துல ஒரு மாமி வரா ஒன்று சொல்கிறா, உங்கள் பையன் தான் அதை பண்ணா அதை பண்ணா, ரொம்ப நீதியாக இருக்குப்பாளா தாயார், தாயாரோட சுபாவம் கிடையாது, நம்ம குழந்தை அந்த மாதிரி பண்ணாது அவள் வேணும்ன்ட்டு சொல்கிறா அப்படின்னு தான் தோணணுமா. அதுதான் நல்ல அம்மாவுக்கு அழகு, ரொம்ப நியாயவாதியாக அவன் அப்படி பண்ணா போட்டு அடி அடி மாட்டான். யசோதை என்ன பண்ணுறா கிருஷ்ணன்கிட்ட எவ்வளோ சொல்கிறா, சிரிச்சுண்டாங்கிறான் யசோதை, சிரிப்பு சிரி சிரிச்சுண்டா, உங்கள்கிட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நீ தான் மெச்சி கொள்ள வேண்டும்னா. எங்கள் நீல நிறமே நீ மாதவன் செய்வது நிமிஷம் போவது யுகமாயாகுது, நீதான் மெச்சி கொள்ள வேணும் அப்படிதான் இருப்பா யசோதை. நம்பவே மாட்டா என்ன பண்ணாலும், அது அம்மா அதான் தாயோட வாத்சல்யம். அதுபோல் பண்ணிவிடுவான் பகவான் அந்த சமயத்தில், தாயாரே வந்து சொன்னால் கூட அப்போ இவன் தாயாராட்டம் ஆகிடுவான், என் அடியார் அது செய்யார் அப்படிம்பான். அவன் பண்ணவன் அந்த பண்ண மாட்டானே, அவனுக்கு அந்த குணம் கிடையாது, அவன் அந்த இடத்துக்கு வரவே இல்லையே அப்படின்னு இவன் சொல்கிற மாதிரி, இங்கே தானே இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, என் அடியார் அது செய்யார் செய்ய மாட்டாளே அப்படின்னு பெருமாளுக்கே இவன் தாயாருக்கே இவன் சொல்லுவானே. ஆனால் அப்போ என்னென்னா, யமபட்டர்களாக வந்து விஷ்ணுதாசர்களை கிட்டக்க வர முடியும், இவ்வளோ பண்ணுற கரைவின்றி விட்டிருத்து மெய் தூசித்து கீண்டு கோத்தாடுன்னு இவ்வளோ கிருஷ்ணலீலை இவ்வளோ பண்ணானே, இத்தனையும் அடியார்களுக்காக பண்ணுறான், அடியார்களுக்காக தன்னை வருத்தின்றி இவ்வளவு சிரமப்படுற பகவான், தாயாரே சொன்னாலும் பண்ண மாட்டான், அடியார்கள்ட்ட தப்பு இருந்தால் ஒத்துக்க மாட்டான், பின்ன இவன் என்ன பண்ணுவான், தப்பை கண்டுக்காமல் போயிடுவான். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அதை எப்படி திருத்தணும் தட்டி கொடுத்து திருத்தணும் உனக்கு தெரியுமா, தன் அடியார்களை திருத்துவான். அடியார்கள் சத்சங்கத்துக்கு போக 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 எம்பெருமான் ஹிருதயத்தில் தெளிவாக தெரிய 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 தப்பு தனியாக விலகிடும், அடியார்கள்டும் தப்பு விலகிடும். ஒருத்தனுக்கு இருட்டை தள்ளணும் அப்படின்னா, இருட்டிலேருந்து வெளியில் வரணும்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல வந்துட்டான்னா, இவன் தனியாக இருட்டை பிடிச்சி தள்ள வேண்டாமே, வெளிச்சம் இருந்தால் இருட்டு அண்ணன் போயிடும். அதனால் சத்சங்கங்கிற வெளிச்சம் இருந்ததுன்னா இருட்டு போயிடும், அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிடுமா. அதனால இவனுக்கு சத்சங்கத்தை கொடுத்து சத்சங்கன்னு ஒரு வலை பகவான் வச்சுட்டுருக்கான், அந்த வலையை போட்டு அப்படி பிடிச்சிருவான், இழுத்து பிடிச்சிருவான், இழுத்து பிடிச்சிட்டான்னா அந்த வலைக்குள்ளே வந்தாச்சுன்னா இருட்டு போயிடும், இருட்டு அண்ணன் போயிடுவான். அதனால அவன் அப்படி அப்படி ஐடியாலாம் வச்சிருக்கான். அவனுக்கு எப்படி இல்லை அவனுக்கு நம்ம வழிக்கு கொண்டு வரதுன்னு பகவான் பல ஐடியா வச்சிருக்கான். இப்படி எம்பெருமான் என்னுடைய இவர்கள் இவர்கள்கிட்ட எம்பெருமானுடைய கிருபையை சொல்லித்து அப்படி அடியார்கள் அப்படின்னா அடியார்கள் எம்பெருமானை ஆசிரியச்சுட்டா எம்பெருமான் நல்லது பண்ணிடுறான். ஆனால் அடியார்கள் எம்பெருமானை தெரிஞ்சுட்டாளா, எல்லா அடியார்களும் எம்பெருமானை முழுசாக புரிஞ்சுட்டாளா அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார் அடுத்த பாசரத்தில். பேரே வர பிதற்றலால் எம் பெம்மானை ஆரிய அறிவார் அது நிற்க நேரே கடிக்கமலத்துள் இருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலன் தன்னை அயன் அப்படின்னு சொல்லிடுவர். இப்போ அடியார்கள் தபஸு பண்ணால் எம்பெருமானை சாட்சாத்காரம் பண்ணால், அடியார்கள் பகவத்குணத்தை சொன்னால் அதனால் எம்பெருமான் கிருபையாக அவனுக்கு வந்து எம்பெருமான் சேவை சாதிச்சா எம்படியார் சாட்சாத்கரித்தார்கள், அடியார்கள் பல சாதனை பண்ணால் எம்பெருமானை சாட்சாத்கரித்தார்கள், அதனால் எல்லா அடியார்களுக்கும் உயர்ந்த அடியார் பெரிய விஷ்ணுதாசர் அப்படின்னு நினச்சிட்டா சரி, அதனால் எம்பெருமானை நல்லா புரிஞ்சுட்டாளாவா, புரிஞ்சுன்ற முடியுமா? இல்லை இப்போ தெய்வங்கள்லாம் இருக்கா, ஏதோ வாயு இருக்கார், அக்னி இருக்கார், இந்திரன் இருக்கார், சந்திரன் இருக்கார், பிரம்மா வரைக்கும் சொல்லிட்டார், எந்த தெய்வங்கள்லாம் இவாள்லாம் புரிஞ்சுட்டாளா? எம்பெருமான பல சமயத்தில் சாட்சாத் கரிக்கிறா, இந்திரஸ்துதி இருக்குது, ருத்ரஸ்துதி இருக்குது, இந்த மாதிரி பல ஸ்துதிகள் இருக்குது எம்பெருமான் மேலே, பிரம்மஸ்துதி இருக்குது, இவாள்லாம் நல்லா தெரிஞ்சுட்டாளா எம்பெருமானை அப்படிங்கிறத பற்றி பேசுகிறார். அப்போ எம்பெருமானோட அடியார்களே எம்பெருமானை தெரிஞ்சிக்க முடியாது, இப்போ எம்பெருமான் ஏன் தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இவன் வந்து பேரே வர பிதற்றல் அல்ல, இவன் ஏதோ ஒரு சாதனை பண்ணால் இந்த ஏதோ சாதனை பண்ணுறானே இவன் அப்படிங்கிறதுக்காக, சாதனையினுடைய பலத்தினால இல்லை எம்பெருமானுடைய கிருபையினால உனக்கு அனுகிரகம் பண்ணுறான். இவன் சாதனைக்காக அனுகிரகம் பண்ணல், அப்போ சாதனை பண்ணாத உனக்கு அனுகிரகம் பண்ணுறானே அதை எப்படி சொல்கிறது? அஜாமிலன் ஒன்றுமே பண்ணலை, அஜாமிலன் ஒன்றும் பண்ணலை, பிள்ளைய கூட்டான் நாராயணன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டான். அப்போ இவனுக்கு ஒரு சாதனையை வச்சு இவனுக்கு ஒரு மூலம் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கணும், ஒரு கிரயத்துக்கு இவன் கிருபையை வாங்க முடியாது அப்படின்னு சொல்ல வர. இவன் கிருபைங்கிறது கிரையத்துக்கு கிடையாது, நீ தபஸு பண்ணாலும் நாமா சொன்னாலும் உபன்யாசம் பண்ணாலும் என்ன வேணால் பண்ணலாம், சங்கீதம் பாடினாலும் பாட்டு பாடினாலும் இவன் கிருபையை கிரையத்துக்கு வாங்க முடியாது, விலை கொடுத்து வாங்கிறது இல்லை. ஆனால் இவன் கிருபைங்கிறது உண்டு, எப்படின்னா இவ்வளோ செய்கிறானே கொடுப்போம் அப்படின்னு நினச்சி கொடுத்துடலாம், ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறானே இவனுக்கு அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துடலாம், எல்லாம் பண்ணுறானே இவனுக்கு வாண்டான்னு இருக்கலாம். அப்போ தான் சர்வ சுதந்திரன் எம்பெருமான், இவ்வளோ பண்ணுறானே பண்ணட்டும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். அது நம்மக்கிட்ட எப்படி எம்பெருமானுடைய சித்தம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதான். பின்ன சாட்சாத்கரித்தவர்கள் சமயத்து அவளை பற்றி சொல்ல, பிரம்மா தபசு பண்ணி எம்பெருமானை கண்டர், அது கூட பேரே வர பிதற்றல் அப்படிங்கிற ஆழ்வர், பேரை நீ பிதற்றினையோ அந்த பிதற்றலுக்காக கொஞ்சம் இறங்கி அவன் அனுகிரகம் பண்ணான், பாகவதத்திலே இது சொல்லிட்டோம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறது தானே ஒழிய தனியாக ஒன்றும் கிடையாது. ஏன் தெரிஞ்சிக்க முடியாது அவனை கண்ணு? கண்ணன் அப்படிங்கிறதுக்கு விசேஷமாக வியாக்கியானம் பண்ணுறான், இவன் கண் அவன் கண் அப்படின்னா இந்த இடம்னு அர்த்தம். கண்ணுனா கண்ணன்னா எல்லா இடத்துலையும் உள்ளவன் அர்த்தமா, சர்வவியாபியாக சர்வாந்தர்யாமே இருக்கிறது. அப்போ சர்வவியாபியாக சர்வாந்தர்யாமியாக இருக்கும் பொழுதும் கண்டுக்க முடியாது அவனை, வேணும்னா பார்க்கலாம். கடிக்கமலை துள்ளிருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலன் தன்னை அயன் அப்படின்னா பின் ஏன் தெரிஞ்சுக்க முடியாது? அவர் சொல்கிற பெரியவாச்சாம் பிள்ளை, எங்கே இருக்க நீ? சமுத்திர கரையில் இருக்கேன், சமுத்திரத்துக்கிட்ட ஒரு பெரிய வீடு கட்டிவிட்டான், எங்கே இருக்கேன்? சமுத்திரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன சமுத்திரத்தை முழுக்க என்ன ஆழம் தெரிஞ்சுட்டானா, அதில் உள்ள ரத்தனம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுட்டானா, சமுத்திரத்துடைய குணங்கள் தெரிஞ்சுட்டானா, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுட்டானா, எல்லாம் தெரியுமா? சமுத்திர கரையில் இருக்கிறதுனால சமுத்திரத்தை பரிச்சயத்தின பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமோ? முடியாது. அதனால எம்பெருமான ஒரு எம்பெருமான சாட்சாத்கரித்தவர்கள் எல்லாருமே சமுத்திரக்கரையோர ஒரு வீடு கட்டின்னு இருக்கிற நாட்டுந்தான் அப்படிங்கிறார். அப்போ சமுத்திரக்கரையோர வீடு கட்டின்னு இருக்கிற சமுத்திரத்தை முழுக்க தெரிஞ்சுட்டானா என்ன இல்லையே? அதுபோல் ஏகதேசம் அவன் பார்வை எவ்வளோ வரதோ எவ்வளோ அவன் புரிஞ்சுனானோ புரிஞ்சு பக்கத்தில் இன்னொருத்தவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கலாம், இவனுக்கு அந்த அளவு புரியாமல் இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு ரொம்ப நன்னா புரிஞ்சிருக்கலாம், எவ்வளோ எவ்வளோ புரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சிருந்த மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம் பகவானை. நீ முழுக்க புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு வர. அயல் நின்ற வல்வினி அஞ்சினே நஞ்சி உயனின் திருவடியை சேர்வான் நயன் என்ற நன்மாலை கொண்டு நமோ நாரணாவென்னும் சொன்மாலை கற்றேன் தொழுது. இவ்வளவு பேசுகிற பெருமானை பற்றி நீர் தெரிஞ்சுண்டீரா அப்படின்னு ஆழ்வாரா கேட்குற அந்த வியாக்கியத்தை. அவனுக்கு தெரியாது, இவனுக்கு தெரியாது, இவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது அப்படிலாம் நீ சொல்கிற, நீர் நான் புரிஞ்சுண்டாச்சா அப்படிங்கிறதுக்கு இவர் சொல்கிறார். ரெண்டு விஷயம் மூணு விஷயம் சொல்கிறார். நீர் என்ன பண்ணுறீர் இப்போ எம்பெருமானை நினச்சிட்டு பேசிட்டு எம்பெருமானை பாடுறீர், எம்பெருமானை பற்றி அவள் தெரிஞ்சிக்கல அவள் தெரிஞ்சிக்கலன்னு சொல்கிறீர், நீர் என்ன பண்ணிட்டுருக்கார் எம்பெருமான்ட்ட வச்சு? ரெண்டு தெரிஞ்சு நேனும். சம்சாரங்கிறது பயஸ்தானம், அதாவது பிரவிருத்தி வாழ்க்கை, குடும்பம், குழந்தை, பிறப்பு இறப்பு, திருப்பி பிறப்பு திருப்பி இறப்பு, இந்த சம்சாரங்கிறது ரொம்ப பயஸ்தானம், ரொம்ப கொடுமையானது. இதை நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், இதை நான் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருக்கேங்கிற ஆழ்வார் சொல்கிறேன். பின்ன அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கு, அவன் திருவடியானது உஜ்ஜீவிக்கும் இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கு. இதுலேருந்து எஸ்கேப் பண்ணுன்னா ஒரு வழி அவன் திருவடி பிடிச்சிக்கிறது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கேன். பின்ன பிரம்மாவுக்கும் தெரியாத நீ எப்படி தெரிஞ்சுட்ட அப்படின்னா, பிரம்மாவுக்கும் தெரியாத நான் எப்படி தெரிஞ்சுட்டேன்னா, பிரம்மா பிரவிருத்தியில் தான் இருக்காரான் அவர் சொல்கிற உலக சிருஷ்டியில் அப்படிதான் எடுத்திருக்கா. ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தின ஒரிஜினா அப்படிங்கிறார் கீதையில். பிரம்மலோக பரியந்தம் போனால் கூட சரி, திரும்பி பிறகுறதா இருந்தால் பிறந்துடுவான் சொல்ல முடியாது. மோட்சங்கிறது நிச்சயம் இல்லையா, எல்லாருக்கும் மோட்சங்கிறது நிச்சயம் இல்லையா, பெற பிறப்பில்லை. எல்லா அடியார்களும் சொல்கிறா, சீமலோ பிரம்மலோ சிவ கேஷவதுலலோ சீமலோ பிரம்மலோ சிவ கேஷவதுலலோ பிரேம மீர செலகுச்சுண்ட வீருதுவகில் ஜீன சீத ராமனோபிரோவர வேம கோலோ கபீராமனோபிரோவர. சீமலோ பிரம்மலோ இவன் தான் எல்லாத்துக்கும் சர்வாந்தரியமாக இருக்கான்னு சொல்லிட்டார். அப்போ பிரவிறத்தியில் தான் இருக்கானோ எல்லாரும். அப்போ பிரவிறத்தியில் இருந்தாலும் பிரம்மாவுக்கு தெரியாது நீ எப்படி தெரிஞ்சுண்டை அப்படின்னு, நான் அவன் கிருபையினால் கண்டேன், காட்டவே கண்ட பாதகமில் நல்லா அடைந்தான். அவன் காட்டி கண்டா பரவாயில்ல. இப்போ பிரம்மாவுக்கு ஏன் தெரியலங்கிறது முன்னாடி பாசுரத்தை சொன்னார். பிரம்மா சிருஷ்டி பண்ணணும்னு நினச்சார், தான் உண்டியும் இருக்கவே யாருமே இல்லையேன்னு நினச்சார், நம்மளை படைச்சது யாருன்னு சிந்திச்சார், நம்மளை ஸ்வயம்பூவர். ஸ்வயம்பூன்னா ஒரு தாய் வயிற்றிலேயோ ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறக்கலை, அதனால ஸ்வயம்பூ. தாமரையிலேருந்து வந்தவர்கள்னால ஸ்வயம்பூ. தாமரை எங்கே வந்ததுன்னு தெரியல. அவர் நேரே கடிக்கமலத்து உள்ளி இருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலம் அப்படின்னு தானே சொல்கிறேன். எங்கேருந்து இந்த தாமரை வருதுன்னு அவன் பெருமாள் மறைக்கிறான். அப்போ இவன் தவாங்கிற தபசு அப்படின்னு உனக்கு தெரியவே தபசு பண்ணுறான். தபசு பண்ணோடனே எம்பெருமான் பேசுகிறான், உடனே சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கணும்னா இவர் சிருஷ்டி பண்ணதில் தாசர்கள்லாம் வரா. பரம பாகவதமோ நிவர சசி விபாகர சனக சனந்தனா, சனக சனந்தனர்கள் வரா எடுத்த உடனே. பரம பாகவதர்கள் அப்படிங்கிறது தியாக பிரம்மம். அவள்லாம் வரா, அவள்லாம் நான் நீ ஆச்சு உன் சிருஷ்டி ஆச்சு போயா அப்படின்ட்டு போடுறான். பண்ண மாட்டேங்கிறான், சிருஷ்டியில் ஈடுபட மாட்டேங்கிறான். அப்புறம் பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணுறார். அவள் சொன்னதை கேட்குறான். அவள் பிரவிருத்தியில் இருக்கார். அவள் பிரவிருத்தியில் இருக்கும் பொழுது அவருக்கு தெரியாது அப்படிங்கிறார் ஆழ்வார். உமக்கு எப்படி தெரியும், எனக்கு நான் தபசு பண்ணலையே, பிரம்மா தபசு பண்ணி தானே கண்டான், நான் தபசு பண்ணலையே ஆழ்வார் சொல்ல, நான் தபசு பண்ணி அவளை காணலையே. பின்ன என்ன, அவன் கிருபையினாலே இவனுக்கு நாம் எப்படியாவது நம்ம காட்சி கொடுத்துடணும் அப்படின்னு அவன் தான் தபசு பண்ணான் அப்படிங்கிறார். அவன் தான் தபசு பண்ணான். என்ன இப்படி சொல்கிற, வேற ஆழ்வார் வேற ஆழ்வார் சொல்லியிருக்காது. திருப்பன் ஆழ்வார் சொல்கிற, கோரமா தவம் செய்த நன் கொல் அறியேன், பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன் நீ என்னுள் புகுந்தான். கோரமாக தவம் செய்த நண்கள் என்ன அவன் என்ன விஷயீகரித்தான், என்ன அவன் அடிமையாக ஆட்கொண்டான். கோரமாக தவம் செய்த நண்கள் நான் என்ன தபசு பண்ணேன்னு தெரியல. சாதாரண அர்த்தம், எப்பேற்பட்ட பாடமாய பழவினை பற்றறுத்து, எவ்வளவு பாரமான என்னுடைய வினைகள், இந்த வினையை போக்கிக்கிறதுக்கு நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் ஏதாவது தபசு பண்ணியிருந்தா இந்த தபசுக்காக என்ன விஷயம் கிரிச்சான் நினைக்கலாம். பின்ன கோரமா தவம் செய்த நன் கொல் அப்படிங்கிறது நான் என்ன தபஸ் பண்ணேனோ தன்னை பார்த்து இல்லையா, ரங்கநாதனை பார்த்து சொல்றான். இப்ப ரங்கநாதன் படுத்துன்னு என்ன பண்ணானோ கோரமான தபஸ் பண்ணான். என்னன்னா இந்த திருப்பான ஆழ்வார எப்படியாவது நம்ம இழுக்கணும் அப்படின்னு, என்னோட பாவம் போறதுக்கு இவன் தான் தபஸ் பண்ணான் அப்படிங்கிறார் அவர். அப்படி விஷயங்கிருச்ச ஆழ்வார்கள். ஆழ்வார்களுடைய ஏற்றம் என்னென்னா, ஆழ்வார்கள் மயர்வலம் அதிநலம் அருளப் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிற ஆழ்வார்கள். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஞானம் உடையவர்கள், எப்பேற்பட்ட ரிஷி, எப்பேற்பட்ட யோகி, எப்பேற்பட்ட அடியார்கள், எல்லாருக்கும் அவளுடைய தபஸினுடைய தாரதமியத்தை பொறுத்து இருக்குமா அவர்களுடைய ஞானம். ஆழ்வார்களுடைய ஞானம் பூர்ணமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எம்பெருமானுடைய ஞானம் ஆழ்வாருடைய ஞானம் வித்தியாசம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவன் மயர்வரம் அதிநலம் அருளினன்கிறான். இவன் சம்பாதிக்கலை, சம்பாதித்த வஸ்துவாக இல்லாமல் இருக்கிறதுனால கொடுக்க, அவன் கொடுத்தவனு கேளியா அப்படிங்கிற வீரசிவாஜி இல்லைய ஒரு குரு சமர்த்த ராமதாசர். சமர்த்த ராசர் என்ன பெரிய பக்தர், குருவியெல்லாம் அடிச்சுட்டே போவார். என்னடா இவனை போய் அவன் ராஜகுரு ராஜா குரு குருங்கிறான், நீ இவ்வளோ குருவி அடிச்சிருக்கே இதுக்கு பிராயச்சித்தம்லாம் பண்ணணும்னா அந்த ஊரில் இருக்க பிராமணாலாம், சரி பிராயச்சித்தம் பண்ணுறேன். உடனே எல்லா பிராயச்சித்தமும் பண்ணார், அவ்வளோதானே. அவர் பார்க்குறார் இந்த இந்த பையில் அடித்து போட்டுருக்காரு குருவியெல்லாம், என்ன பிராயச்சித்தம் பண்ணிச்சு குருவியெல்லாம் எழுந்துக்க காணுவேன் அப்படின்னு கேட்டார். உடனே குரு உடனே பிராயச்சித்தன்னு உமக்கு பாவம் போச்சு, அவ்வளோதான் குருவியெல்லாம் எழுந்துக்காதுன்னு நான் ஒரு பிராயச்சித்தம் பண்ணுறேன் பார்க்குறீரா அப்படின்னு அவன் அவனே அவரை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு 10 தடவை கை தட்டினார். ஒரு ஒரு குருவியாக ஒரு ஒரு ஸ்ரீராம் ஜெயஜாம வேறு ஒரு ஒரு குருவியாக பறந்தே போயின்னு இருக்கு. இது எப்படி நம்ம ராஜா எப்படி குருவாக்கினா, நீ ஏதோ வித்தை பண்ணி தான் ராஜா. அவன் சொன்னா நான் ராஜகுரு நான் சொல்லலையா, என்ன குருன்னு சிவாஜி சொல்கிறான், அவனை போய் கேளு அப்படின்னு ஆவா. அவர் சொன்னார் சமர்த்த ராமதாசர், நான் ராஜாவுக்கு குருன்னு நான் எங்கேயோ சொல்லிட்டு அலைஞ்சினேன்னு இல்லையே, என்ன குரு குருன்னு அவன் சொல்கிறான், நான் என்ன வேறு குருன்னு தான் நினச்சிட்டுருக்கேன், அவன் அவன் என்ன குரு குருங்கிறான், அவனை போய் கேளு நீ. அதுபோல் இந்த ஆழ்வார் சொல்கிறார், நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் ஏதாவது பண்ணி எனக்கு பெம்பெருமானுடைய கிருப்பையும் சம்பாதிச்சிருச்சு தான் பரவாயில்ல அப்படி ஒன்று. எல்லா ஆழ்வார் சரித்திரமும் இப்படி தான் இருக்குது. திருமங்க ஆழ்வார் தன்னா திருடினார், குமுதவல்லிக்காக திருடினார், நாள் ராத்திரி இல்லை பகல் இல்லை ததியாராதனை பண்ணார், கை இருக்கிற பணம் சேர்ந்த உடனே இன்னும் பாக்கி இருக்கு, அவங்ககிட்டலாம் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, இவங்ககிட்ட பணம் இருக்குது கொடுக்க மாட்டேங்கிறான், அடித்து பிடுங்கு ததியாராதனை பண்ணு சமாராதனை பண்ணு அப்படின்னு பண்ணார். அனுகிரகம் பண்ணான் பகவான். அதனால் அவன் என்ன சொல்கிறா, எனக்கு எப்படி அனுகிரகம் பண்ணாங்கிறது எம்பெருமான் சர்வ சுதந்திரன், அது நீ அவனை கேள்வியே கேட்க முடியாது. அதனால் நீ அவனை கேள்வி கேட்க முடியாது. அதனால் என்னென்னா இப்போ சொல்கிற ஒரு அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படி வந்துட்டாரான், அதனால் எம்பெருமான் இவனுக்கு நிர்கேத்துக்குமா இவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டான், எதனால் அனுகிரகம் பண்ணான், எதனால அவன் கிருபையினால் அனுகிரகம் பண்ணான், நீ என்ன பண்ண அப்படின்னு ஆழ்வார் அப்படின்னு கேட்டால் ஆழ்வார் பதில் சொல்கிறார், அயல் நின்ற வல்வினியை அஞ்சினே நஞ்சி. அதாவது பகவத் சம்பந்தம் ஏற்பட்டு கொடுத்து இன்றைக்கி போய் பகவானை சேவிச்சிட்டான், எல்லா பாவமும் போயிடுத்து, பகவானை சேவிச்சா எல்லா சர்வபாவமும் போயிடுது, வாமா வாஸ்தவம் தான் சத்தியம்தான். ஆனால் அயல் நின்ற வல்வினேன்னு, அயல் நின்றனா என்ன, அப்படி கோயிலுக்குள்ளே போகும்போது வெளியில் அப்படி இந்த வாசலில் அப்படி இந்த செருப்பெல்லாம் விட்டுருக்கோம் இல்லையோ, அது பக்கத்தில் நின்றுருக்குமா அந்த பாவம்லாம், அடுத்து அப்படியே நின்றுருக்குமா கோயிலுக்குள்ளே போயிட்டான், இப்போ என்ன என்ன பண்ணுறது, அடிக்கடி தொடரமா நீ என்ன உன் மனசில் கொஞ்சம் ஒரு கெட்டன்னா வரதா அப்படின்னு படுக்குன்னு முடிச்சுட்ருப்போம் உள்ளுக்குள்ளே, உன் இந்திரியம் உன ஏதாவது ஒன்று விஷயத்தில் இழுக்கிறதா டப்புன்னு உள்ளே வந்துருமா, இவன் என்ன தப்பு பண்ணுவான் அதை வச்சு நாம் எல்லாம் உள்ளே பூந்துடலாம் அப்படின்னு காத்துட்டுருக்கோமா. அயல் நின்ற வல்வினைங்கிற இந்த வல்வினை எப்படியாப்பட்டதுன்னா ரொம்ப வலிது. என்னென்னா நீ பெம்பெருமானுடைய சம்பந்தம் ஏற்பட்டவொடனே பாபம் அகன்றது, அகன்றது எப்படின்னா இப்படி நீ வெளியில் வந்து என்ன பெருமாளை சேவிச்சா, ஆமாம் நேற்று என் சொப்பனத்தில் வந்தார் ஒரு பொய் சொன்னு உடனே அத்தனை பாவம் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒன்று சொல்கிற, நீ உன்னை பற்றி பெருசாக ஒன்று சொல்லிக்கிற, இல்லைன்னா வேற உனையோ திட்டுற, அவர் என்ன உபன்யாசம் பண்ணுற நான் பண்ணுறேன் வந்து கேளு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஆ காத்துன்னு இருக்கு வா ரைட், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அயல் நின்ற வல்வினை போன வினை திரும்பி வந்துருமா, ஜாக்கிரதையாக இருக்கும் அது வரைக்கும் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு. அதனால் என்ன பண்ணுறா, அதை போயிடுத்து ஐயா நான் பயப்படுறேன், அதனால் நம்ம உயனின் திருவடியை சேர்வான் நயனின்ற நன் மாலை கொண்டு நமோ நாரணாவென்னும் சொல் மாலை கற்றேன்னு தொழுது. என்ன இருக்கு நயம் நின்ற நன் மாலைன்னா, பல அர்த்தம் சொல்கிறேன் இந்த இந்த பிரபந்தம் இருக்கே, இந்த முதல் திருவந்தாதிங்கிற இந்த பிரபந்தம் நன் மாலையா, நயம் நின்ற அப்படின்னா என்னென்னா அன்பு மகிழ்ச்சியும் நிறையா இருக்கான் எம்பெருமானுடைய குணத்தை ஒழுங்காக பேசுறதுனால, அதனால் இந்த மாலை கொண்டு நயம் நின்றன. இன்னொரு அர்த்தம் என்னென்னா சாஸ்திராயச்ச சுகாயச்ச அப்படின்னா சாஸ்திரம் விதிக்கிறது பல விஷயம் சொல்கிற, சாஸ்திரம் சொல்லாத விஷயமே கிடையாது, இப்படி திரும்பலாமா வேண்டாமாங்கிறது சாஸ்திரத்தில் இருக்கும், ஆனால் அதில் இல்லாத விஷயமே நீ என்னென்ன பண்ணணும், எதுக்கு எழுதி வச்சார் விஷயங்கள்னா உன் சௌக்கியத்துக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை, நம்மளை ஏதோ கண்ட்ரோல் பண்ணணும் வைக்கிறது, இத்தனை தடவை நீ இப்படி காலை அலம்பிக்கணும் வாயை கொப்பளிக்கணும் தன் மேலும் தலை இப்படி தான் தீர்த்தம் ஆடினா இப்படி தான் தலை ஜலத்து கீழே கொட்டணும் இப்படி 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 பண்ணக்கூடாது இப்படிலாம் சொல்லி வச்சிருக்காள், என்ன என்ன காரணம், அதை தான் அவனும் அனுபவிச்சா தெரியும், அனுபவிக்கிறவனுக்கு தெரியும் இந்த ஜலம் இந்த முதுகு தண்டில் விழும்போது என்ன ஆறுதுங்கிறது அந்த உணர்வு இருக்கிறவனுக்கு புரியும், இப்படியே அந்த குடுமையே குடுமி இருந்ததுன்னா ஜலம் இருந்தால் ஏன் இப்படி வரணும் அந்த ஜலம் அப்படிங்கிறது என்ன காரணம் நமக்கு புரியும், ஏன் இப்படி பண்ணணும் தர்ப்பணம் ஏன் தேவத தீர்த்தம் எப்படி விடணும் எல்லாத்துக்கும் காரணம் எழுதி வச்சிருக்காங்க, நம்மளுடைய சௌரியத்துக்கு தான் இது வந்து பௌத்திகமாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம், விளக்கேற்றி வைக்கணும், விளக்கேற்றி வைக்கணும்னா இருட்டாக இருக்கும் விளக்கேற்றி வைக்கணும், அது உனக்கு புரிஞ்சுதே நமக்கு புரிஞ்சுதே அவ்வளோதான், அதை தாண்டின விஷயம் இருக்குது அதில். அப்போ சாஸ்திரத்தில் சொல்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கு என்ன எதுக்கு சொல்கிறதுன்னா சு சாஸ்திராயச்சா சுகாயச்சனா சுகத்தை சொல்கிறது, அப்போ சாஸ்திரங்களை என்னென்ன சொல்றது, என்னென்ன தர்மம் சொல்றது, என்னென்ன யோகம் சொல்றது, கர்ம யோகம் சொல்றது, ஞான யோகம் சொல்றது, பக்தி யோகம் சொல்றது, சகலமும் சொல்றது. இந்த சாஸ்திரத்தை எடுத்து எல்லாத்த காட்டிலும் இந்த சாஸ்திரத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப பெரிய விஷயம் எது அப்படின்னு கடையணுமா? அப்படி கடைஞ்சா ஒரு விஷயம் கிடைக்குமா? அதான் சொல்ற நமோ நாரணா என்னும் அப்படிங்கிற திருமங்கி ஆழ்வார் அதான சொல்றார். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினமெல்லாம் நிலந்தரம் செய்யும் நெழ்விசும் பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மத்தும் தந்திடும் பெத்ததாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்ல நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாம். அந்த திருவிஷ்டாட்சரத்தை சொல்ற அவ திருவிஷ்டாட்சரங்கிறது சாரம். இந்த நாராயண நாமம்ங்கிறது திருவிஷ்டாட்சரங்கிறது சாரமானது. எதை சொல்றது அது? திருவிஷ்டாட்சரங்கிற அந்த மந்திரம் எதை சொல்றது? எதையும் ஒழிக்கா உலகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய அர்த்தம் என்ன? திருமந்திரார்த்தம்னு சொல்லுவார். உலகத்தில் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய அர்த்தம் என்னென்ன உண்டோ ஒரு விஷயத்தை ஒழிக்காம எம்பெருமானுடைய மேன்மையை பெருமேன்மையை ஒரு படி கூட கீழே இறக்காம உன்னுடைய ஸ்தானத்தை எதுவோ அந்த ஸ்தானத்தில் உன்னை நிற்க வச்சு அவனையும் உன்னையும் நிற்க வச்சு நீ யார் அவன் யார் உனக்கு அவனுக்கு உள்ள சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத ஐயன் திரிபுர சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் எம்பெருமா திருவஷ்டாட்சரம். எம்பெருமானுக்கே பல மந்திரங்கள் உண்டு. துவாதசாட்சரின்னு உண்டு இல்லையா, வாசுதேவ மந்திரம் உண்டு, பல மந்திரங்கள் உண்டு பகவான் நாராயணனை ஸ்துதிக்கிறதே. ஆனால் எல்லா மந்திரத்தை காட்டிலும் உயர்ந்த மந்திரமாக இந்த அஷ்டாட்சரத்தை எடுத்திருக்கான். நமோ நாராயணான்னு இவர் சொல்கிறார, பீஜத்தை சொல்லாமல் சொல்கிறார் மந்திரங்கிறதுனால. ஏன் அதை எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மந்திரத்தில் அந்த மந்திரத்தினுள் அது மந்திரத்தில் உள்ள விஷயம் அதில் இல்லாத விஷயம் எதுவுமே வெளியில் கிடையாது. அந்த மந்திரத்தில் இல்லாத விஷயம் ஒன்று கூட வெளியில் கிடையாது. ஆனா அந்த மந்திரத்தில் இருக்கிற எல்லா விஷயம் வெளியில கிடையாது. அவ்வளவு இருக்கு அந்த அந்த விஷயத்தை உனக்கு, அதாவது உனக்கு தெரிஞ்சிக்க கூடியது தெரிஞ்சிக்க முடியாதது உன் ஞானத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் எல்லாம் இருக்கு. அதனால என்னன்னா இந்த இந்த சொல் மாலை கொண்டு அப்ப நயன் நின்ற அப்படின்னா நயன் என்றைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றேன்னா, இந்த திருமந்திரம் இந்த திருவந்தாதியில இருக்கு அப்படின்னு சொல்றேன். திருமந்திர அர்த்தம் முழுக்க அதுல இருக்கு அப்படின்னு நயம் நின்ற நன்மாலை என்ன திருமந்திரார்த்தம் விலட்சணமாக விளங்கக்கூடிய திவ்ய பிரபந்தம் இது அப்படின்னு ஆழ்வாரே சொல்லிக்கிறார். இந்த திவ்ய பிரபந்தத்தை அப்படியாப்பட்ட திவ்ய பிரபந்தம் இது. நமோ நாரணா என்று நன்மாலை கொண்டு தொழுதேன். அப்ப பரிசுல என்னெல்லாம் சொல்லிட்டு வர்றார் பாருங்க, உன்னுடைய சொரூபம் என்ன சேஷத்துவம்னு சொன்னார் ஒரு பாசுரத்தில். நிவிருத்தியில் இருக்கிறவனுக்கு எம்பெருமானை தெரிஞ்சிக்க முடியாது, பிரவிருத்தியில் இருக்கிறவனுக்கு எம்பெருமானை தெரிஞ்சிக்க முடியாது, நிவிருத்தியில் இருக்கிறவனுக்கு எம்பெருமானை தெரிஞ்சுன்றலாம் அப்படிங்கிறது கிடையாது. எம்பெருமான் கிருபையினால தெரிஞ்சிக்கலாம். நீ எப்படி தெரிஞ்சுன்னு, நான் காட்டவே கண்டேன், நானாக காணலை, எம்பெருமான் கிருபையினால தெரிஞ்சுட்டேன். எதை தெரிஞ்சுண்டேர், எதை தெரிஞ்சுட்டு அவளால் முடியும், இவாளுக்கு தெரியும் இவாளுக்கு தெரியாதுன்னு சொல்றீர்னா, இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அவன் காட்ட நான் கண்டதுனால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறார் ஆழ்வார். ஏன்னா என்னுடைய பெருமை இல்லை, இந்த அர்த்தத்தை எனக்கு காட்டி கொடுத்தவனுடைய பெருமை, தன் பெருமை இல்லையா, ஆழ்வாருடைய பெருமை இல்லை, காட்டி கொடுத்தவனுடைய பெருமை, அதனால சகலமும் எனக்கு தெரியும் அப்படின்னு தைரியமா சொல்றார். ரெண்டாவது தடவை பண்ணுறேன், முதல் தடவை ஜெய்கோபால் தொடச்சிருப்பாவும். தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழு வாஜி நெஞ்ச எழுதுமெழுவாழி நெஞ்ச பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும் பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும் மாலடிய பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும் மாலடிய கை தொழுவான் அந்தரம் ஒன்றில்லை அடை. எல்லாம் எம்பெருமான் தெரிஞ்சுட்டா அடுத்து என்ன பண்ணுவா அப்படிங்கிறத சொல்றார். நெஞ்சே நெஞ்சே நன்னெஞ்சேன்னா சொல்லுவார். ஏன் நெஞ்சே நெஞ்சை பார்த்து சொல்லுவா அடியார்கள் எல்லாரும். ஸ்வரராக சுதரசயூத பக்தி ஸ்வர்க பவர்க மூரா சொன்னார் இல்லையோ. யாருக்காக சொல்றார்? ஓ மனச மனசை பார்த்து சொல்றார். ஸ்வர ராக சுதா ரசயுத பக்தி ஸ்வர்க்க அபவர்க்க முரா. சொர்க்கத்தையும் கொடுக்கும், அபவர்க்கமான கைவல்லிய பதத்தையும் கொடுக்கும். யாருக்கு சொல்றாரு? உலகத்துக்கு. ஓ மனச தொழுதேடன் மனநே அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொல்றாள் இல்லையோ. நெஞ்சே அப்படிங்கிறாரு இல்லையா? ஏன்னா அது ரொம்ப அனுகூலமா அடியார்களுக்கெல்லாம். இந்த நெஞ்சு இருக்கே, தான் ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்யாதான். நமக்கு பார்க்கலாம், நமக்கு இது செய்யணும் அப்படின்னு ஒரு பக்கம் புத்தி சொல்லும், ஆனால் மனசு வேற ஒன்று தான் ஆசைப்படும். அப்போ என்ன பண்ணால் புத்தி சொல்கிறத கேட்காது. ஆனால் ஆழ்வாருடைய நெஞ்சம் இருக்கே அப்படி இல்லையா? அதெல்லாம் நன்னெஞ்சு நன்னெஞ்சே நன்னெஞ்சேன்னு சொல்லுவாள் திருப்பி திருப்பி நெஞ்சத்தை பார்த்து. என்னென்னா அவள் என்ன நினைக்கிறாளோ சொன்னதை கேட்குற மனசா, அது சொன்னதை கேட்குற நெஞ்சமாக இருக்கிறதுனால நெஞ்சே அப்படின்னு நெஞ்சது அனுகூலமான நெஞ்சே அப்படின்னு சொல்கிறாள் நெஞ்ச. மலர் கொண்டு தூபம் கையேந்தி உயர்ந்ததான செம்பகம் மல்லி அழகான இருவாட்சி ஜாதி உயர்ந்த புஷ்பங்களை கொண்டு எம்பெருமான அர்ச்சிக்கணுமா? எங்கேயாவது கடையில் போய் வாங்கினா அவள் பாதி எச்சப்ப நின்று கொடுத்துருப்பா. அதில் ஒரு இவ்வளோ நேரத்துக்கு ஒரு முடி இருக்கும், அது வந்து பெருமாள் மேலே சாத்தின அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அடாடா அது யாரோட முடி, நம்மளுதா பூகாரிதா அப்படின்னு சந்தேகம் வரும். அப்படி சாத்தப்படாதான். என்ன இப்படி சொல்கிற நீங்கள்? அப்படி சாத்தப்படாதான். வாசனை இல்லாத புஷ்பத்தையே சாத்தப்படாது அப்படின்னா சரி போனால் போகிறது. அவனுக்கு தெரியாமல் பண்ணிட்டான்னு பகவான் நினச்சுட்ற போகிறான். இது தினக்கும் நீ அந்த மாதிரி தேடி தேடி நீ பண்ண போகிறதில்ல. உன்னே அறியாமல் இந்த மாதிரி ஆயிடுதுன்னா சரி போ, ஏதோ அவன் பாவன் ஆசையாக பண்ண தப்புன்னு வந்துடுத்து போ அப்படின்னு பகவான் விட்டுற போகிறான். அதுக்குன்ட்டு அவன் பார்த்துப்பான் யா இருந்தால் இருக்கட்டும் ஒரு ஒருத்தரையும் அது மாதிரி நம்ம பண்ண முடியுமோ அப்படி இருக்கக்கூடாதான். தனியாக தோட்டம் போடுவாள் அடியார்கள். என்ன சொன்னால் போய் புஞ்சவர்த்தி எடுத்தார் ஒன்றும் வசதி இல்லைன்னு தியாகராஜ சுவாமி தான் எப்படி பண்ணாங்கிறத சொல்கிறார். சரசி ருக புன்னாக சம்பக பாடல குறவக கரவீர மல்லிகா சுகந்தராஜ சுமமுல் அப்படின்னு சொல்ற. சரசீருக தாமர புன்னாக சம்பக பாடல குறவக என்னென்ன ஜா என்ன சும்மா நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி பூலாம் சாத்தப்படும், வாசனை இருக்கிற புஷ்பமாக இருக்கணும். சரசீருக புன்னாக சம்பக பாடல குறவக கரவீர மல்லிகாய சுகந்தராஜ சோமமுல் தரணிவியொக்க பர்யாயமோ தர்மாத்முனே சாகத புறவாசுனி ஸ்ரீராமோனி வரத்யாகராஜனுதுனி துளசீதள மூலச்சே சந்தோஷமுகபூ சந்தோஷமுக அப்படிங்கிறது துளசீதள முலச்சே சந்தோஷமுக பூஜிந்து
துளசீதள மூல சே சந்தோஷமுக பூஜிந்தோ துளசீதளமு
அப்படி அந்த பாவத்தோட மலர்களை கையில் கொண்டு தூபம் கையே தூப தீபம்னா எல்லா பூஜைக்கு என்னென்ன உண்டோ எல்லாத்துக்கும் உபலட்சணம் தொழுது அப்படின்னா அதான் அவன் சொன்ன சொரூப. இந்த நேரம் சொன்னேனே அதுக்கு என்ன பண்ணணும், நீ தொழணும் அவனை. உன்னுடைய நிலை என்ன, அவன் நிலை என்னன்னு நீ பார்த்து தொழ வேண்டியது. முதல் ஆதிசேஷனான அந்த பகவான் என்ன பண்ணுறான், எல்லா சகல விதமான கைங்கரியும் பண்ணுறான். சென்றால் கூடையாக இருந்தால் சிங்காசனமாம்னு அதனால் நீ என்ன பண்ணுற, உன்னால் அதெல்லாம் பண்ண முடியறதில்ல, முதல்ல அஞ்சலி பண்ணு, பகவானை பார்த்தா கையை கூப்பு அப்படின்னு சொல்லித்தரார் ஆழ்வார். இது நீ இது பண்ணனா ஜலப்பண்டமாக ஆயிடுறானா என்னன்னா பகவானுக்கு என்னென்னா நீ பண்ணிட்டேன்னா அவனுக்கு ஒரு கடன் வந்துடுறான் பகவானுக்கு. எம்பெருமான் எதிர்க்க போய் இந்த இதுக்கு இதுக்கு இருக்கிற சக்தி எந்த முதிரைக்கும் கிடையாதான், இந்த முதிரைக்கு உள்ள சக்தி. எம்பெருமான் எதிர்க்க போய் இப்படி நீ கையை கூப்பியாச்சுன்னா எம்பெருமான் என்ன பண்ணுறானா, ஏகப்பட்ட பாவத்தை பண்ணிட்டு வந்து தொலைச்சிருக்கான், இங்கே வந்து கையை வேறு கூப்பியிருக்கான், இவனுக்கு எதாவது அனுகிரகம் பண்ணணுமே அப்படின்னு ஒரு க்ஷோபம் மனசுக்குள்ளே வந்துடுறதான் பகவானுக்கு. எதா பண்ணணுமே அவனுக்கு, இவனுக்கு என்னத்தை பண்ணுறது தெரியலையே அப்படிங்கிற பொறுப்பு வந்துடுறதான் பகவானுக்கு. இது நீ பண்ணிட்டேன்னா அதனால் தொழுங்கிறார் ஆழ்வார். தொழுதும் தொழுது எழுதும் எழுதுங்கிறார். அப்படின்னா என்னென்ன இப்போ புருஷ அர்த்தங்கள்லாம் இதில் காட்டணும், வேத அர்த்தங்கள்லாம் இதில் காட்டணுமே. எழுதும் நெஞ்சை பார்த்து சொல்கிறார் எழுதும் அப்படின்னா என்ன, உய்வு பெறு உய்வோமாக எழுதும். என்ன பண்ணி தொழுது எழுதும், மலர் கொண்டு தூபம் கையேந்தி தொழுது எழுதும் உய்வோம் எழு. இந்த இந்த ரெண்டாவது எழுக்கு அர்த்தம் எழுந்துக்கோ, உறங்காதே, ஆண்டால் எழுப்புறாளோ இல்லையோ, வேதம் எழுப்புறது. உத்திஷ்டத்தை ஜாகிரத்தை பிராப்னி உருவான் நிபோதத்தெல்லாம் சொல்கிறதோ இல்லையோ, உபனிஷத் சொல்கிறதே, ஜீவகோட்டிகளை எழுப்புறதோ இல்லையோ, வேதார்த்தம் இதில் முழுக்க இருக்கு. என்ன ஜீவகோட்டிகளை எழுப்புறது இந்த பிரபந்தங்கள்லாம், எழு எழுதும். இந்த எழுதுமுக்கு ஒய்வோம்னு அர்த்தம், ரெண்டாவது எழுக்கு என்னென்ன எழுதுகோ அப்படின்னு இந்த நெஞ்சு சொன்ன நெஞ்சு தான் அனுகூலமான நெஞ்சுன்னு சொல்லிட்டோமே, அதனால என்ன நெஞ்சம் படாலும் எழுந்துட்டு இருந்தான், சரி ரெடி ஆகிடுதான் சரி பண்ணுறதுக்கு. உடனே என்ன பண்ண வாழி அப்படின்னா எழுதும் எழு அப்படின்னு உடனே நம்ம உய்வோம் எழுந்துக்கோ. இது என்ன பேரொருக்கம், அனைத்துள்ளத்தாரும் அறிந்தியில ரொம்ப எழுந்துக்கோ, நீ தூங்கி தூங்கி என்னத்தை கண்டாய்த்தனால எழுந்துக்கோ ஏன் அப்படின்னு ஆண்டாள் சொன்ன உடனே ஒரு ஒரு ஜீவனையும் எழுப்பிண்டே வரா, நென்னலே வாய் நேர்ந்தான் அப்படிங்கிற அங்கே போய் நேத்திக்கே வர சொன்னான் எங்களை அவன் எழுந்துக்குமா, எல்லா இளங்களையே இன்னும் உறங்குதியோ சின்ன அழையானுமே நங்கைமீர் போதறிக்கின்ற சில்லுன்றக்கு வரமாட்டேங்கிறா நங்கைமீர் போதறிக்க மல்லையும் கட்டுரைகள் பண்டையவன் மாறிதம் வாயிருதம் வல் நேதிக்கு என்ன பேச்செல்லாம் பேசினா காலங்காலத்தில் நான் 3:30 ரெடியாக இருப்பேன் குடிச்சிட்டு நீ சொன்னி நேதிக்கு அப்படிங்கிறா. மணி 5 எல்லாரும் வந்துட்டா, எல்லா தோழிகளையும் அழிச்சு வந்துட்டு எழுந்துக்கோ எழுந்துக்கணும் எழுந்துக்கணும் இல்லையா, எழுந்துக்க மாட்டேங்கிற ஏதோ காரணம் சொல்லிகிட்டே இருக்கும். அந்த தோழி உறக்கத்தில் இருக்கிற ஜீவகோட்டிகளாம் எம்பெருமான் பல சான்ஸ் கொடுப்பான், சுற்றி சுற்றி வருவான், ஆச்சாரியன் அனுப்புவான், ஆச்சாரியன் இப்படிலாம் சொல்லுவான், குருநாதன் என்னென்னலாம் சொல்லுவான், அதை செய் இதை செய் இதை செய் எல்லாத்தையும் இந்த பக்கம் வாங்கிட்டு அந்த பக்கம் அப்படியே விட்டுருவேன். அது மாதிரி இருக்கப்படாதான், எழுன்னு சொன்னோடனே எழுந்துட்டுருத்தான் எழு வாழி நெஞ்சே, பரவாயில்ல நல்ல நெஞ்சு தானே வாழி அப்படின்னு ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்கு மங்களாசாசனம் பண்ணுறேன். இதே மாதிரி இரு நித்தியம், எப்பயும் இதே மாதிரி இரு. நீ எம்பெருமான் விஷயம்னா உடனே நீ அதுக்கு உற்சாகம் ஏற்படுத்திக்கோ, அதில் உனக்கு அதில் உனக்கு சளைப்பே வரப்படாது அப்படின்னு சொன்னான். வாழி நெஞ்சு பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும், எதுக்கு இந்த திருமந்திரம்லாம் இத்தனை நேரம் கத்துண்டிய திருமந்திரத்தை பற்றிலாம் சொன்னார் இல்லையோ, எழுதுக்கு கற்றுக்கணும், எதுக்காக அந்த மந்திரத்தை கற்றுக்கணும், எதா ஹராம் ஹ்ரீம் ஹும் பட்டுன்னு எதையா ஒன்று சொல்லி எதையா ஒன்று வரவழிச்சு சினிமாவில் காட்டுறானே அந்த மாதிரி எதிர்க்கு இருக்கிறவனை மயக்கம் வசியம் பண்ணுறதுக்கா, இல்லை வேறு ஏதாவது லோகாயத்தமான பிரயோஜனம் ஒரு 2 crore நம்மளுக்கு இருந்தால் தேவலை, பில்கேட்ஸே பணக்காரனாக இருக்கான் நானும் கொஞ்சம் ஆனால் தேவலை அப்படிங்கிறதுக்கா, அப்படிலாம் இல்லையா. இந்த மந்திரங்கள் கற்பது எதற்காக அப்படிங்கிறத சொல்கிறார். பழுதின்று மந்திரங்கள் கற்பனவும் எதுக்குன்னா மாலடியே கை தொழுவான். பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும், எப்படி இந்த மந்திரத்தை கற்றுக்கணும், உனக்கு உயர்ந்த பேரானந்தத்தை கொடுத்துரும் இந்த மந்திரங்கள். எம்பெருமானுடைய நாமத்தை இந்த மந்திரத்துக்கு பலம் நாமம், அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பேர் இருக்கே எம்பெருமானுடைய திருநாமம் இருக்கே அதுதான் அதில் விசேஷம். அதனால தான் பிதற்றுமீனே அன்றி இவையே பிதற்றுமீனேங்கிறார் திருமங்கி ஆழ்வார். 1000 நாமம் சொல்லு இல்லைன்னா அன்றி இவையே பிதற்றுமீனே, நீ பேரை பிதற்றினா கூட பரவாயில்ல, சாங்கேத்தியம் பாரிகாசியம் ஹேளனம் கோபம் எப்படி வேணால் சொல்லலாம். ஒரு அடியார் சொன்னார், ஏன்னா எப்படியானா பகவானை நினைக்கிறார் அதை சொல்லிட்டே வரும், சத்ருவாக கூட நீ பகவான் நினை, அதுக்குன்னு சத்ருவா நினைக்க வேண்டாம், சத்ருங்கிற லெவலில் எம்பெருமானையே நினைச்சிட்டு இருந்தா கூட அவன் அதுலேயே அந்த எம்பெருமானுடைய சிந்தனையிலேயே வந்து போயிடுவான். சில நம்மளுக்கே அந்த அளவு சிந்தனை இருக்குமோ இருக்காதோ, இருக்காது நமக்கு, ஆனால் அவனுக்கு இருக்கும் சத்ருவுக்கு. ஏன் நீ இத்தனை நாள் இவ்வளோ சீக்கிரம் நீ சொன்னதெல்லாம் செய்யலை அப்படின்னு கேட்குற, பேப்பரில் பேட்டி கொடுக்குறான், நான் என்ன கொடுக்குறேன், நான் யசோதையா, நான் என்ன பூதனையா, எவ்வளோ பேருக்கு நான் ஒரே சமயத்தில் பால் கொடுக்க முடியும், அதனால் எலெக்ஷனில் சொன்னதெல்லாம் செய்ய முடியலங்கிறான் நாஸ்திகன் அப்படின்னா எப்போ எடு. இது மாதிரி ஒரு உபமான கிருஷ்ணன் சம்பந்தமாகவே இருக்கும் அவன் வாயிலேருந்து, இது எப்படி நாம் சொல்லுவோம் அந்த மாதிரி. அவர் சொல்கிறார், அவர் அப்படியே சொல்கிறார் திரும்பி திரும்பி, நான் என்ன பூதனையா யசோதையா, விசவத்தை குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன், பூதனை பார்த்துக்கிற மாதிரி நான் பார்த்துக்க மாட்டேன். நல்லது தான் செய்வேங்கிறார் நாஸ்திகர். எப்படி சொல்கிறது அதை? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உள்ளுகளை அதே ஓடின்னு இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ஓடாது, அவனுக்கு அதே ஓடின்னு. எம்பெருமான் சிந்தனையே சிசுபாலன் அதனால் மோட்சம் அடைஞ்சான். அதனால் கேட்குறாரு யுதிஷ்டர், கேட்குறாரு சிசுபாலன் எப்படி உன்னோட கலந்தான், கம்சன் எப்படி உன்னோட கலந்தான், வேணன் கலக்கலையே, வேணன் என்னை ஒத்துக்கலை, என்னை பற்றி சிந்தனையும் பண்ணலை, அதனால் சபிச்சா அழிஞ்சு போயிட்டான், என்னோட கலக்கலாம். ரிஷிகள் சபிச்ச உடனே வேணன்னுங்கிற ராஜா. சிசுபாலன் கம்சன் அப்படி கிடையாது. அவனுக்கு தூங்கினா, எழுந்து உக்காண்டா, வந்து திரு பண்ணா, அது பண்ணா, இது பண்ணா, மேகத்தை பார்த்தா கண்ண நாட்டுருக்கு, இது பார்த்தா கண்ண நாட்டுருக்கு, கண்ண கண்ணை என்னோட ஞாபகமே தான் உனக்கு. அதுலேயே சத்ருவாக இருந்தால் கூட அது என்னென்ன மருந்து போல, என் கிருஷ்ணன் பகவான் ஒரு மருந்து போல, அதை எடுத்து வாயில் தெரியாமல் போட்டுட்டா கூட மருந்துக்கு என்ன குணமோ அதை காட்டிடும். அதனால என்னென்னா அவன் எப்படியோ அவன் எம்பெருமானை நினச்சின்றதுனால, அப்போ அதனால அதனால் என்ன பண்ணா, பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும். அப்போ எம்பெருமானுடைய திருநாமத்துக்கு எம்பெருமானுடைய சிந்தனத்துக்கு அவ்வளோ சக்தி, எம்பெருமானுடைய பேரை சொன்னால் அவ்வளோ சக்தி, பேரை தன்னுள்ள அடக்கின்னு இருக்கிறதுனால தான் மந்திரங்களுக்கு சக்தி. இந்த மந்திரங்களை பழுதின்றி கற்கணும், அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணணும். திருவிஷ்டாட்சரத்தை, துவயத்தை அப்படின்லாம் சொல்கிற ஆச்சாரியர் இந்த மந்திரத்தை. மந்திரம் சொல்லும்போது அர்த்தம் அர்த்தம் புரிஞ்சுன்னு அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அதனுடைய என்ன அர்த்தம், என்ன சம்பந்தத்தை இது சொல்கிறதுங்கிறத புரிஞ்சுண்டு. ஏன் பழுதின்றி கற்கணும், கற்க வேண்டும், ஏன் கற்கணும்னு சொல்கிறான்னா, யானை இருக்குது படுத்துன்னு இருக்குது, அங்கேருந்து ஒருத்தன் போகிறான் படுத்துன்னு தான் இருக்குது. அன்னைக்கு 10 பேர் ஏறி உட்காண்டிருந்தான் அந்த யானை மேலே, பசங்கள்லாம் நாமளும் ஏறி உட்காருவான் அப்படின்னு மே படாலும் ஏறி உட்காந்தான்னு வச்சுக்கோங்க, அப்படியே சொயிட்டி அடிச்சிட படால். அந்த யானைக்கிட்ட யானை பாக்கம் பக்கத்தில் இருப்பான், அவங்ககிட்ட மேலே ஏறலாமா கொஞ்சம் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்பி இவன் ஏற்றி விட்டான்னா அந்த யானை ஒன்றும் பண்ணாது. அது போல என் பகவான் சில சமயம் இந்த மந்திரத்தினால நீ பகவான் கிட்டக்கு போகும்பொழுது யானை ஆட்டர் இருப்பான், யார அது ஏதோ மந்திரம் சொல்கிறான் அப்படின் தூக்கி அடிச்சுட்டான்னா உனக்கு எப்படி கிடைக்கும், உனக்கு எப்படி கிடைக்கும் அப்புறம்? அதனால நீ என்ன பண்ண, ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானா மந்திரங்களை கத்தி எம்பெருமானா அடைய வேண்டும், மனசு போன பக்கம் ஏதோ ஒரு மந்திரத்தை தப்புந்தவருமா சொன்னோம் அப்படின்னு இல்லாமல், அவன் குருவை முன்னிட்டுண்டு குரு சொல்கிறத கேட்டு நம்பிக்கை வச்சு முதல்ல நீ அங்கே போன உடனே ஒன்றுனா சந்தேகம் வரக்கூடாது. குருநாதனை பார்த்த உடனே இவன் சொல்கிறது ரைட்டு தானா, இது சரிதானா, சரிதானான்னு சந்தேகம் வந்துட்டே இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் அப்படி சந்தேகமாகவே இருக்கும் நம்மளுடைய உய்வம், அவ்வளோதான். அது என்ன எங்கே போவோன்னு சொல்ல முடியாது. நீ வேணா ஒருத்தர் பரீட்சை பண்ணி பார்த்துக்கோ, உனக்கு எல்லாம் அவருக்கு சரியாக ஆகிடுதுன்னா அதுக்கப்புறம் நீ பரீட்சை பண்ணுறதாவது, யார் யாரை பரீட்சை பண்ணுறது? அப்போ என்னென்னா பழுதின்றி மந்திரங்கள் தனியாக போகக்கூடாது, ஆச்சாரனை முன்னிட்டு போகணும் அப்படிங்கிறான். ஏன் ஆச்சாரியம் முன்னிட்டு, ஆச்சாரனை முன்னிட்டு போகணும், தப்பாக இருந்தால் கூட பரவாயில்லையா, தப்பாக இருந்தால் கூட பரவாயில்லையா. இது அழகான ஒரு உதாரணம் சொல்கிறேன். விபீஷணன் வந்து நிற்கிறான் ஆகாசத்தில், இந்த மாதிரி ராவணனுடைய தம்பி வந்து நிற்கிறான், என்ன பண்ணுறதுன்னா ரெண்டு கோஷ்டி நிற்கிறது இந்த பக்கம் பெருமாள்கிட்ட. பெரிய சப்ஜெக்டு, இந்த விஷயத்துக்கு வண்டி சொல்கிறேன். ஒரு பக்கம் சொல்கிறான் இவன் சத்ருவனுடைய தம்பி, அதாவது அவனை சேர்த்துக்கப்படாதுன்னு ஒரு கட்சி, அவன் கெட்டவன் சேர்த்துக்கப்படாதுன்னு ஒரு கட்சி, அவன் நல்லவன் சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கட்சி. கெட்டவன் ஏசுப்பிட அவன் சத்ருவனுடைய தம்பி, அவன் ராட்சச குலம், அதனால் வந்து கெட்டது தான் பண்ணுவான், அவன் வந்த டைம் சரியா இல்லை, யுத்த சமயத்தில் வந்திருக்கான், இதனால அவனை சேர்த்துக்கப்படாது அப்படின்னு சொல்கிறார் சுக்ரீவன். அங்கதன் உத்தத்தர் ஒன்று சொல்கிறான், ஜாம்பவானெல்லாம் சொல்கிறேன், அங்கதன் சொல்கிறான் அவனை கூட்டு நம்ம விசாரித்து பார்ப்போம், அவனோட பேசி பார்ப்போம், அவனோட பாடி லாங்குவேஜ் ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். அவன் எப்படி பண்ணுறான், மூஞ்சி எப்படி, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு வரான், அவ்வளோ சாமர்த்தியம் அவர். அவன் எப்படி பேசுகிறான், அவன் கண் எப்படி இருக்குது, அவன் முகம் எப்படி போகிறது, அவனுடைய கைகால் எப்படி இருக்குது, அவன் எப்படி பேசுகிறாங்கிறத வச்சு நான் உண்மை சொல்கிறேன்னா போய் சொல்கிறேன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார் அங்கதன். ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார், இல்லை அவன் ரொம்ப நல்லவர் சாத்திகர், அதனால நீர் அவரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. எம்பெருமானுடைய பட்சம் தனியாக இருக்கும், இது ரெண்டுலேயும் சேராது. எம்பெருமான் சொன்னால் நீ நல்லவன் சேர்த்துக்கப்படலாங்கிற, நீ நல்லவன் சேர்த்துக்கக்கூடாது, நல்லவன் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நீ சொல்கிற, நீ கெட்டவன் சேர்த்துக்கப்படாதுன்னு நீ சொல்கிற, நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், எங்கிட்ட நீ தான் கதியில் வந்துட்டானா, அவன் கெட்டவன் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் பெருமாள். கெட்டவன் எம்பெருமானை ஏமாற்ற முடியும், நீ சாதாரண மனுஷனுக்கு அது சரி. இந்த சரணாகதிங்கிறது கெட்டவன் வந்து கெடுதி பண்ணிடுவான், எம்பெருமானுக்கு ஒன்றும் கெடுதியே ஒன்றும் பண்ண முடியாது, ஹானியும் பண்ண முடியாது, அப்படி கெடுதி பண்ணாலும் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார். நீ நல்லவன் காப்பாற்றலாங்கிற, கெட்டவன் காப்பாற்ற வேண்டாங்கிற, நான் என்னத்தையும் சொல்கிறேன் அவன் கெட்டவன் அதனால நான் காப்பாற்றுறேன் அழிச்சுடுவா, நான் அவனுக்கு தத்தவசியா பயம்மையா, அவனுக்கு நான் அபயம் கொடுத்தாச்சு அவனை அழிச்சுடுவா அப்படின்னு, நான் எங்கிட்ட வந்து அண்டினவனா இங்கே வந்து நின்னவனா நான் விடுறதே கிடையாது எனக்கு அப்படி ஒரு கொள்கை உண்டு, நீ அப்போ அவனை அழிச்சுடுவா. விரதம் மம சக்ருதேவ பிரபன்னாய தவாசிமிதி ஆச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத்து விரதம். என்னோட விரதம்ட்டார் அவர். அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியும். இதனுடைய விரதம், நீ தான் கதியில் வந்து கையை கூப்பிட்டான்னா நான் வேற வழி கிடையாது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அசக்தன்னா பெருமாள் சொல்கிறது எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா சமயத்திலையும் சத்தியம். எல்லா அஸ்திரத்தையும் போட்டுவிட்டான், எல்லா அஸ்திரம் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த பாண்டவர் பட்சத்தில் நாராயண அஸ்திரம் போட்டுவிட்டான். நாராயண அஸ்திரம் போட்டால் நாராயண அஸ்திரம் கொண்டுட்டு தான் விடும் போல் இருக்கு. இவன் அத்தனை பேரையும் இவன் என்ன அடித்தாலும், அதாவது ஆகாசத்துலேருந்து எல்லா விதமான ஆயுதமாக பொழியிறது அத்தனை பேர் மேலேயும் பாண்டவர்கள் மேலே எல்லாம். என்ன கிருஷ்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ உங்களுக்கு ஒன்றும் தெரியல, எல்லோரும் கையை கூப்பிட்டு கையை கூப்புங்கூடா அதுக்கிட்ட இந்த அஸ்திரம் திரும்பி போயிடுது. அஸ்திரமாக இருந்தால் கூட அது கை கூப்பினா அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதோட சுவாவம் அப்படி. புரியுறதா? நம்ம இந்த மாதிரி நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நம்மளை நாமே இந்த ஏற்படுத்திட்டு நல்லவனாக இருக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணாலும் நல்லவனாக நாம் ஆக மாட்டேங்கிறோமே, அது மாதிரி என்ன பண்ணாலும் அவன் கெட்டவனாக ஆக மாட்டான். அதான் அவன் சுவாவம். அஸ்திரமாக இருக்கு, அஸ்திர ரூபத்தில் இருக்கும்போது சமாதானம் பண்ண வேண்டியதானே கடமை. அப்போ கூட கையை கூப்பினா அது போயிடுமா, திரும்பி கை கூப்பிட்டா சரணாகதி பண்ணிட்டான் அப்படின்னு அஸ்திரமாக போயிடுமா திரும்பி. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இவன் இதனால் வந்து இந்த நீ வந்து அவனை அழிச்சிருந்துவா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு பெரிய கதையெல்லாம் சொல்கிறார் பெருமாள். ஒரு புறா இருந்தது, ஒரு வேடம் வந்து தங்கினா செத்து போயிடுவான் போல் இருந்தது. ஆண் புறா பெண் புறா இருந்து பெண் புறா விழுந்துருத்து ஆகாரம் எல்லாமே செத்து போயிடுவான், நம்ம மரத்துங்களாம் வந்திருக்கான் அவன் சாகக்கூடாது அப்படிங்கிறதுனால பெண் புறா என்ன பண்ணித்தான் அவன் குளிரில் செத்து போட போகிறான், வேற என்ன ஆகாரம் கிடையாது மழை பெஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு அவன் அந்த ஒரு சுள்ளியை வச்சு நெருப்பு வைக்கிறான், அதில் தான் முடிஞ்ச நான் நீ சாட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டுதான். ஏன் இப்படி பண்ணினேன்னா, நம்ம மரத்துங்கள வந்து ஒருத்த சாக வேண்டாமே, நம்ம இருக்கிற இடமாச்சே, நம்ம வீடாச்சே, நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்த சாகப்படாது பட்டினியா அப்படின்னு ஒரு தர்மமா இதை சொல்கிறார் ராமர். உடனே அந்த ஆண்புறா பார்த்தா நீ இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன், அதுவும் உழுந்துட்டான். அப்போ தன்னை வண்டின ஒரு வேடனுக்காக உயிரை கொடுக்குற ஒரு புறாவை காட்டில் நான் மட்டமானவனா அப்படின்னு கேட்குறார் ராமன். நான் அவ்வளோ கேவலமானவனா? ஒரு புறா இருக்கிற ஒரு புறாக்கு இருக்கிற ஒரு தர்ம பாவம் கூட எனக்கு கிடையாதா? என்ன வேணா ஆயிட்டு போறேன் அவனை அழிச்சுடுவா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அபயம் கொடுக்குற. இதாச்சும் இல்லையோ இவ்வளோ பேசி இவ்வளோ பேசினார். இந்த விபீஷண பின்னாடி மூணு பேர் நாலு பேர் நிற்கிறான், விபீஷனுடைய மந்திரி அவன் நாலு பேரும் அனலன் சம்பாதி பிரமதி அப்படின்னு நாலு பேர், தமசன் சம்பாதி பிரமதி அனலன் நாலு பேர், நாலு மந்திரி நிற்கிறான். இவரை வேணா விட்டாச்சு. இப்போ அடுத்து அவளை பற்றி விசாரிக்கணுமோ இல்லையோ? அவள் அதே ராட்சச குலம், அதே யுத்த சமயத்தில் வந்திருக்கா, அவள் நல்லவா கிடையாது, அவளை பற்றி சொல்லணும் இல்லையா? அவளை பற்றி பெருமாள் விசாரிக்கல, ஆஞ்சநேய சுவாமி விசாரிக்கலங்கிறத பற்றி இல்லை. இந்த சுக்ரீவன் ஏனையவர்கள் இருக்காள், அவள் கூட காதில் போட்டுக்கலையா? ஏன்னா எப்போ விபீஷணன் விட்டாச்சோ அவனுக்கும் உனையும் விட்டாச்சுவா? அவளை பற்றி யாருமே விசாரிக்கல, அவளை பற்றி யாருமே சிந்தனை பண்ணல. ராமாயணத்தில் இந்த தர்மம் சரணாகதி தர்மம் நம்மளுக்கு இப்படி காட்டுறா. அவள் எப்படி உன்னை ஆச்சாரியன் அவன் தங்கிட்டு எடுத்துட்டானோ ஆச்சாரிய சம்பந்தப்பட்ட உன்னையும் சேர்த்து எடுத்துட்டுறான் அப்படின்னு கணக்காது. எப்போ விபீஷணனுக்கு அபயம் கிடச்சாச்சோ பின்ன என்னடா என்னடா இப்படி வந்து யார்ரா நீ இப்படி இந்த வருஷ கிரமத்தில் இப்படி பின்னாடி வந்துட்டே இருந்தேன், பிடித்தார் பிடித்தாரை பற்றி அப்படிங்கிற அளவு அப்படியே வந்துட்டு இருந்தேன், அப்படியே வந்துவிட்டேன் சுவாமி போ விடு அப்படின்னு சொல்லிடுவானா, நம்மளை ரைட் ஆஃப் பண்ணிவிடுவானா நம்ம பாபத்தெல்லாம்? என்ன காரணம்னா அவனுக்கு ஒன்றும் இங்கிதம் இல்லாமல் விஷயம் தெரியாமல் இல்லை. எப்போ ஆச்சாரியன் அவன் கதி எல்லாமே கதின்னு பற்றினானோ அப்பயே போச்சு அவனுக்கு எல்லாம். குருநாதரைய திருவடி எப்போ பிடிச்சானோ இவன் தான் எல்லாம் நமக்கு அப்படின்னு என்னைக்கு பிடிச்சானோ அன்றைக்கே போச்சு அவனுக்கு எல்லாம். அப்போ என்னென்னா இப்போ இந்த மாதிரி எம்பெருமான சரணாகதி பண்ணி எம்மையான இது பண்ணுறது எதுக்குன்னா, மந்திரங்கள் கற்பனமும் எதுக்குன்னா, மாலடியே கை தொழுவான் அஞ்சலி முதலாம் முதல் கைங்கரியம் எம்பெருமானுக்கு. நம்ம கூட்ட வேண்டாம், பெருக்க வேண்டாம், கோலம் போட வேண்டாம், அதெல்லாம் வேண்டாமா, போய் கையை கூப்பினாலே கைங்கரியமா. இப்போ கோயில் உற்சவத்துக்குலாம் போய் கைங்கரியம் பண்ணுறேன் கைங்கரியம் பண்ணுறேன் கைங்கரியம் பெருமாள் ஏழை பண்ணணும், கொடையை போடணும், வாசுரம் சொல்லணும், வீதி சுற்றி வரணும், கோலம் போடணும், அதெல்லாமே கைங்கரியம் நினைக்கலையா? அங்கே போய் நின்றுட்டா கைங்கரியம் நினைக்கிறான் பகவான். அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கோ இல்லையோ, அந்த கூட்டத்தோட கூட்டமாக போய் நாம் நின்றுட்டோன்னா கைங்கரியம் கணக்கு பண்ணுறான், அதை கைங்கரியம் பண்ணா அப்படின்னு கணக்கு பண்ணுறான். பகவானுடைய பெருமேன்மை என்னென்ன, இன்னொன்று என்னென்னா, இவன் படிக்கும்போது என்னடா புண்ணியம் பண்ணுறான், பெருமாள் கோயிலை சுற்றி அப்பிரதட்சிணமாக பசுமாட்டை அடிக்கிறதுக்காக துரத்தின்னு ஓடினா அப்படின்னு எழுதுறான். பசுமாட்டை அடிக்கவே கூடாது பாவம், கோவிலை அப்பிரதட்சிணமாக சுத்தப்படாது பாவம், ரெண்டுமே பாவம் இல்லையா? பசுமாட்டை கோவிலை சுற்றி அடி பிரதட்சிணமாக கூட ஓடலை, அப்பிரதட்சிணமாக ஓடுது பாடு பசுமாடு. பசுமாட்டை அடிக்கிறதுக்காக உன்னை நல்ல எண்ணத்தோடு போகல, பசுமாட்டை அடிக்கப்படாது, தப்பு பண்ணால் கூட அடிக்கப்படாது. சாஸ்திரம் சொல்கிறது இங்கே இருக்கிற ஏதோ மேஞ்சின் இருந்துருத்து மாடுன்னு வச்சுப்போம், அவன் வயல் மேஞ்சின் இருந்தது இந்த பசுமாடு சாப்பிட்டுருதுன்னா இந்த மாடு இந்த இந்த மாடு இருக்குது, இந்த மாடு தான் மேய்ஞ்சதுன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம அதான் புண்ணியமா. அப்போ இந்த இதுதான் மேய்ஞ்சதுன்னா ரெண்டு சாத்து அப்படின்னு சொல்லப்படாது. பசுமா அது அடிக்கப்படாது, நீ அதுக்கு அது அடி வாங்குறதுக்கு நீ காரணமாக இருக்கப்படாது. அப்போ பசுமாட்டை அடிக்கிறதுக்காக சுற்றி இருந்த ஒரு பாவம், கோயில் அப்பிரதட்சணமாக சுற்றி இருந்த ஒரு பாவம். ஆனால் நம்ம கோயிலை சுற்றி வந்தான் பிரதட்சணமோ அப்பிரதட்சணமோ பசுமாட்டை அடிக்கிறதுக்கே வந்தானோ அப்படின்னு கணக்கு நல்லதாக கணக்கு பண்ணி விடுறானா பகவான். இது பகவானுடைய பெருந்த, அதாவது எப்படியாவது உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னா ஏதாவது ஒரு வியாஜம் வச்சு அனுகிரகம் பண்ணிவிடுவானோ, ஏன்னா சர்வசக்தனாக இருக்கிறதுனால. அதனால் இப்போ இத்தனை நேரம் நீ எம்பெருமானை பற்றி கேட்குறதோ எம்பெருமானுடைய திருமந்திரத்தை பற்றி எம்பெரு தத்வித்தி பிரணிபாதான பரிப்பிரசன சேவையான்னு குருநாதர்களுக்கு சேவை பண்ணி கற்றுக்கிறதோ எல்லாம் எதுக்கு? எம்பெருமானுக்கு இந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு. அதனால அதுக்கு நீ டிலே பண்ணாத, அந்தரம் ஒன்றிலே அடை, உடனே ஆரம்பிச்சிடு. பகவத் கைங்கரியன் நீ பண்ணுறத, பாகவத கைங்கரியன் நீ வச்சுருந்துக்கிறத உடனே ஆரம்பிச்சுட்டா தேவலாம் அப்படிங்கிறார் இந்த பாசுரத்தில். அடைந்த அறிவினையோடு அல்லல் நோய் பாபம் மிடைந்தவை மீண்டொழிய மிடைந்தவை மீண்டு ஒழிய வேண்டில் நுடங்கிடையை முன் இலங்கை வைத்த முரண் அழிய முன் ஒரு நாள் தன் வில் அம் கையை வைத்த நுடங்கிடையை முன்னிலங்கை வைத்த முரணழிய முன் ஒரு நாள் தன் வில்லம் கையை வைத்த சரண் சரண் தன் விலம் கை வைத்த சரண் நுடங்கிடையை முன்னிலங்கை வைத்தான் முரண் அழிய முன் ஒரு நாள் தன் வில் அங்கை வைத்தான் சரண். கைங்கரியம் செய், கைங்கரியம் செய்யின்னு சொன்னீங்க, கைங்கரியம் செய்கிறேன். ஆனால் எனக்கு பயம் இருக்கே, முன்னாடி சொன்ன பாசுரத்தை அப்படியே தொடர்றார். ஆனால் இதில் சாரமான அர்த்தத்தை சொல்கிறார் இந்த பாசுரத்தில். அயனின்ற வல்வினையை அஞ்சினேன்னு சொன்னீரே, நான் கைங்கரியம் பண்ணாலும் பாபராசிகள் நான் எம்பெருமான் கைங்கரியம் பண்ணுறேன், கை தொடரேன், எல்லாம் செய்வேன். ஆனால் என் மனசில் சித்தங்கிறது சுத்தமாக ஆனாதானே நான் பண்ணுற ஒரு ஒரு நடவடிக்கையிலையும் வர விஷயங்கள் அதில் பாபமோ புண்ணியமோ, பாபம்னா புண்ணியம் பாபம் ரெண்டுமே பாபம்னு எடுக்க கணக்கு இல்லை. ஏன்னா ரெண்டுமே பந்தப்படுத்துறதுனால எது ஒன்று பந்தப்படுத்துமோ அது பாபம், அது புண்ணியமாக இருந்தாலும் உயர்ந்த பெயரை அழிக்காமல் சிற்றின்பத்தில் உன்னை கொண்டு விட்டுடுனா அந்த புண்ணியமே பாவம் அப்படின்னு சொல்லப்படும். இதுகளை நான் எப்படி ஒழிப்பேன் அப்படின்னா, நீ உன் பாவத்தையோ உன்னுடைய புண்ணியத்தையோ ஒழிக்கிறதுக்கு நீ பொறுப்பு எடுத்துக்காதே அப்படின்னு சொல்கிற இந்த பாசுரத்து. அதை பற்றி நீ கவலைப்படாதே, பின்ன என்ன செய்கிறது, என்ன செய்யணும், நீ கைங்கரியம் பண்ணணுங்கிற அளவுக்கு சொல்லிட்டு வந்தார் இல்லையோ, கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற வழியும் சொல்லிட்டு வந்தார். பாபங்கிறது இருக்கும் போது அதுக்கு என்ன பண்ணுறது, அடைந்த அறிவினையோடு அறிவினை ஜீவஸ்வரூபமாக தான் ஞானமானது, ஆனந்தமயமானது, ஞானானந்தங்கள் உடையது தான் நம்ம ஆத்மா. ஆத்ம தத்துவங்கிறது அதுதான், ஞானானந்தங்களை உடையதே ஆத்மா, ஜீவ தத்துவம் நம்ம தத்துவம். வாஸ்தவம் தான், ஆனால் வந்தி ஏறினது இருக்கும் இல்லையோ ஒரு ஊரில், அந்த ஊர்லேயே ரொம்ப நாளாக இருக்கிறவன் இருப்பான், அவன் ரொம்ப சாதாரணமாக இருப்பான், நொடிச்சு போடுவான். வந்தவன் இருப்பான், அந்த வந்தவன் என்ன பண்ணுவான், ரொம்ப பிரபலமாக இருப்பான், பிரபலமான ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் அந்த ஊரில். ஏன் அப்படி இருப்பான்? அது போலயா அறிவினை அப்படின்னு நம்ம சொல்கிறது, நம்மளுடைய அறிவினை இருக்கே அனாதிகாலமாக நம்ம வாசனை தொடர்றது இல்லையா? பாவம் பண்ணிருக்கோம், புண்ணியம் பண்ணிருக்கோம், பாவம் பண்ணிருக்கோம், புண்ணியம் பண்ணிருக்கோம், பாவம் பண்ணிருக்கோம், புண்ணியம் பண்ணிருக்கோம், கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா, கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா நான் ஜீவன்கிறதே மறந்து போயிட்டோம். ஜீவ தத்துவம் நம்ம அப்படிங்கிறத நாம் மறந்து போயிட்டோம். நாம் யார் அப்படின்னா, இவரோட இன்னாரோட பையன், என்னோட இன்னாரோட பொண்ணு அப்படிங்கிறத வெளியில் சொல்கிறதுக்கு விட்டுருக்கோம். நம்ம மனசுக்குள்ளேயே அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம மனசுக்குள்ளே இது ஜீவ தத்துவம், இந்த ஜீவன் எம்பெருமானுடைய சரீரம், சரீரி எம்பெருமானு சரீரி, இது எம்பெருமானுடைய சரீரம் அப்படின்னு நினைக்கிறோமோ, நான் இந்த ஜீவன் தான் நாம, உண்மை அதுதானே, அதுக்கு தான் அதை சொல்கிறதுக்கு தானே இத்தனையும் அப்படின்னு நாம் நினைக்கிறது இல்லையே. ஏன் நினைக்கிறது இல்லைன்னா, சாயம் பூசி சாயம் பூசி சாயம் பூசி சாயம் பூசி, இந்த இடம் என்னென்ன, இந்த இடம் உள்ளுக்குள்ள நியாயமாக பார்த்தா வெள்ளை தான், அது சுவேதந்தான், வெளியில் அந்த நூலுக்கு சாயத்தை பூசினால சாயமே பிரதானமாக தெரிகிறது, உள்ளுக்குள்ள யதார்த்தமான நேரம் போயிடுது, போயிடுதுன்னா இருக்குது நமக்கு தெரியல. சாயம் வெளுத்துருத்துன்னா தெரியுமோ இல்லையோ, சாயம் வெளுத்து போச்சுன்னா என்ன ஆகும், வெள்ளை வெள்ளர்னாயிடும், அப்போ நம்மளுடைய உண்மையான யதார்த்தமான ஸ்வரூபம் தெரிஞ்சு போயிடும். அப்போ இந்த அறிவினைங்கிறது என்ன பண்ணுறதுக்குன்னா, நான் இன்னாரோட பையன், நான் இன்னாரோட புள்ள, நான் இந்த மாதிரி உபன்யாசகன், நான் இந்த மாதிரி பாட்டுக்காரன், நான் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் இந்த மாதிரி என்னென்ன உண்டோ நம்மளை பற்றி, நம்ம இந்த மாதிரி டாக்டர், நான் பெரிய எக்ஸ்பர்ட்டு யோகா, ஏதோ நம்மளுக்கு என்ன தோணுதோ நான் பெரிய இதில் இருக்கேன், அது பேர்னு நான் வந்து பெரிய சீஃப் ஜெனரல் மேனேஜர், ஏதோ என்ன நல்லா படித்தேன், என்ன நல்லா தெரிஞ்சுட்டேன் இப்படின்னு நம்மளுக்கு தோன்றது. நம்மளை பற்றி நீ யார் அப்படின்னா, யதார்த்தமாக நான் ஆத்ம தத்துவம் அப்படின்னு யார் சொல்கிறா, யார் நினைக்கிறா, சொல்ல வேண்டாம், வெளியில் சொல்கிறதாவது பொய்க்கு சொல்லிவிடலாம், அந்த பாய் அவர் போய் கேளுங்கன்னு, அவர் போய் கேட்டால் அதை நல்லா சொல்லுவார், ஆனால் அவர் பண்ணுறதுலாம் ஆத்ம தத்துவங்கிற மாதிரி இருக்காது, நான் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லுவார் அப்படியே. ஆத்ம தத்துவம் நாம அப்படின்னு எவ்வளோ பேர் உணர்றான். அதுக்கு காரணம் என்னென்னா, அடைந்த அறிவினை அப்படிங்கிற இந்த ஆழ்வர், இந்த அடைந்த அறிவினைன்னு இருக்க, எதுக்கு அறிவினைனா, அழிக்க அரிதானதான், அதை லேசில் போக்கிக்க முடியாதான். என்னன்னா, இது வந்து வட்டிக்கு வட்டி போடுற மாதிரி, பாப புண்ணியம் நிறையா பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த பாபத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தா இந்த விஷயம் இப்படி செய்யலாம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறான் சித்த சுத்தி உள்ளவன். சித்த சுத்தி இல்லாதவன் என்ன சொல்கிறான், அவன் பிழைக்க தெரியாத பயவன், இது இப்படியாடா பண்ணுறது, இது இப்படி செய்யணும் அப்படின்னு இவன் சொல்கிறான். இவனை காட்டிலும் கிருத்திரமும் அத்தருக்கும் அடப்போட அசட்டு, அது பண்ணால் இவ்வளோதான் லாபம் உனக்கு, இது இப்படி பண்ணனா அப்படி இன்னும் அப்படி சம்பாதிக்கலான்னா, ஏன் மூணு பேருக்கு ஒரே விஷயத்தை எடுத்தால் மூணு விதமானு தோன்றதுன்னா, இவனுடைய கர்ம பலன் தான் காரணம். ஒரே விஷயத்தில் நியாயமாக ஒருத்தனுக்கு தோன்றது, அதை கொஞ்சம் குதர்க்கம் ஒருத்தன் பண்ணுறான், அதை மகா குதர்க்கம் ஒருத்தன் பண்ணுறான், குதர்க்கம் பண்ணி என்னென்னா இதில் எப்படி பெரிய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது. பெரிய லாபம்னா மற்றவனுக்கு ஹானி பண்ணி உலகத்துக்கு ஹார்மனி இல்லாமல், வேற ஒன்றும் இல்லை, அப்படி எப்படி சம்பாதிக்கலாம் இதில் அப்படின்னு பார்த்தானே. என்ன காரணம்னா, இப்போ இவனுடைய புண்ணியம் ஒரே விஷயம் கொடுக்கப்பட்ட விஷயம், ஒரே ஒரு விஷயம், ஆனால் ஒருத்தனுடைய புண்ணியம் அவனை வந்து புண்ணியத்தில் தூண்டுறது, அவனுடைய பாவம் அதே விஷயத்தை அவன்கிட்ட கொடுத்தா அவனை பாவத்தில் தூண்டுறது, இன்னொருத்தனுடைய இன்னும் அருமையான பாவம் இன்னும் ஜாஸ்தி பாவத்தில் தூண்டுறது. அப்போ என்னென்னா, நம்மளுக்கு பாவமும் புண்ணியமும் நிறையா இருக்குது, சேர 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 நம்மளுடைய இந்த கர்மாங்கிறது நம்மளை என்ன பண்ணணும்னா, பாவம் இன்னும் பாவத்தில் பிரவர்த்திப்பிக்கும். ஏன்னா பாவம் இருக்கிறதுனால, ஏன் அந்த பாவத்தை பண்ண, இந்த பாவம் இருக்கே, இந்த பாவம் இவன் புத்தி நல்லது தோண விட மாட்டேங்கிறது. அப்போ என்ன ஒரு செயின் ரியாக்ஷன் இல்லையா, அப்போ அழிக்க அழிய, இப்போ நீங்கள் புரியவே புரியாதவன் என்னத்தையும் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு தோணுமே ஒழிய, இவன் நம்மளை பற்றி சொல்கிறான் அப்படின்னே தோணாது. ஏன்னா பாவம், இந்த பாவம் இருக்கே தோண விடாது. அடியார்கள் கிருபை உள்ளவர்கள், என்னடா கிருபை உள்ளவன் சொல்லிட்டு காசு தானடா வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு தான் அவனுக்கு தோணுமே ஒழிய, சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு அவனுக்கு தோணாது, அப்படின்னு அவனுக்கு தோணாது. இதுதான் உலகத்தினுடைய இயற்கை. ஏன் தோணாதுன்னா, இவனுடைய பாபம் அவன் கண்ணம் மறைக்கிறது. அப்போ என்ன கஷ்டம்னா, அறிவினைனா என்னென்னா, அழிக்க அழியாது, நம்மளால் அழிக்க, நம்ம பிரயத்தனப்பட்டு அழிக்க முடியாது. ஒன்றுலேருந்து ஒன்று கிளம்போ, ஒன்றுலேருந்து ஒன்று கிளம்போ, ஒரு புண்ணியத்தினால ஒரு புண்ணியம் கிளம்போ, அந்த புண்ணியத்தில் ஏதாவது ஒரு இந்திரிய சலனப்படும், இந்திரிய சலனம்னா அதில் ஒரு பாபம் வந்துடும், அப்போ அழிக்க முடியாமல் இருக்கே இந்த அறிவினை அப்படிங்கிறது சத்தியம். அப்போ அதனால் அறிவினை அல்லல் நோய் பாவம் அப்படின்னு மூணு சொல்கிறார். எல்லாம் ஒன்றே தானே இருக்குது, ஒன்று போல் இருக்கே, எல்லாம் ஒன்று வெவ்வேறையா. அல்லல் அப்படிங்கிறது நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப நாளாக, ஆதி வியாதி அப்படின்பா சம்ஸ்கிருதத்தில், ஒன்று ஆதி ஒன்று வியாதி. அல்லல் அல்லல்ங்கிறது கர்மாவாக இருக்கிறது, ஆதி நோய் வியாதி, ஆதி வியாதி அப்படின்னு தானே சொல்லு, சேர்ந்தே சொல்லுவாது சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலாம் படித்தா வரும் ஆதி வியாதி அப்படின்னு சேர்ந்து சேர்ந்து வரும். ஒன்று அல்லல் ஒன்று நோய். ஆதிங்கிறது அதுக்கு உண்டான கர்மா, நீ பண்ணது அது அப்படியே அது அது இருக்குது, அப்பப்போ வட்டி வந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து நம்ம ஒரு 20 லட்சரூபா 50 லட்சரூபா போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, மாதம் மாதம் வட்டி ஒரு 40,000 வருதுன்னு வச்சுக்கோங்க, வட்டி வந்து அது அப்படியே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம, அந்த அந்த பிரின்சிபல் அப்படியே இருக்கும், வட்டி ஒன்றையும் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஆதியா கார்பஸ், அது அதுலேருந்து வந்துகிட்டே இருக்கும், கார்பஸ் ஃபண்டுலேருந்து வந்துகிட்டே இருக்கும், அதான் ஆதி. வியாதி என்ன, அதை நீ எடுத்து உபயோகப்படுத்துறியா இல்லையா, வியாதி உடம்புல அது மேனிஃபெஸ்டாக இருக்குது. அருளாளர்கள்லாம் எப்படி உடம்பை கியூர் பண்ணுறா, பெரிய குருநாதர் எல்லாம் இருக்கா, பெரிய ஆச்சாரம் எல்லாம் இருக்கா, உடம்பு வியாதி வந்துடுறது எப்படி கியூர் பண்ணுறா, அவளுக்கு இந்த லிவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும், கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு தெரியுமா என்ன, அதான் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பாபத்தினுடைய ரிசல்ட்டு, அது பாபஸுங்கிறது பாபங்கிறது சட்டிலாக இருக்குது, சூக்ஷமமாக இருக்குது. ஏன்னா என்ன சூக்ஷமாக தானே இருக்குது, அது ஆக்ஷனில் வரும்போது கிராஸ் ஆகிடுறது. அப்போ சட்டிலாக இருக்கிறவனுடைய பாபம் கிராஸாக இருக்கிற ஒரு வியாதியை தூண்டுறது இல்லையோ, பாபத்தை அழிச்சிருவா. அவள் க்யூர் பண்ணுறது எப்படின்னா, டாக்டர் போல் க்யூர் பண்ணுறது கிடையாது, இதுக்கு ஒரு மெடிசன் கொடுத்தோ ஒரு மந்திரத்தை வச்சு க்யூர் பண்ணுறது இல்லை. உன்னுடைய இது எந்த பாபத்தினுடைய காரணமாக நீ இந்த சிரமப்படுறையோ அந்த கர்மாவை அழிச்சிருவோம், அப்படி தான் அவள் க்யூர் பண்ணுறது. குழந்தை பிறக்கப்படாது இவனுக்கு அப்படின்னு இருக்குன்னா, குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பாவம் இருக்கோ அந்த பாவத்தை க்யூர் பண்ணிவிடுவான். இந்த இந்த பழத்தை சாப்பிடுச்சு இவன் தபசு கொடுத்துருவான், அதுக்கு நம்மகிட்ட வந்து நின்றுட்டானே போகிறான் போகிறான் போ அப்படின்னு கொடுத்து தொலைச்சிருவான். அப்போ இது ஒன்று ஆதி இன்னொன்று வியாதி. ஆதிங்கிறது அல்லல், நோய்ங்கிறது வியாதி. பாவம் இந்த சரீரத்தோட பண்ணுறது பாவங்கிறது, இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா பண்ணுறதுக்கு, இதுதான் பாவம். கதை சொல்லிட்டு இப்படி சொல்லக்கூடாது, சொல்கிறேன் நல்லது தான் பண்ணுறோம், நல்லது தான் செய்கிற இல்லைங்களோ. மிடைந்தவை அப்படின்ட்டு அடுத்து இன்னொன்று, இப்போ நம்ம சொன்னமே அதே தான் சொல்கிறது. இது எப்படி இருக்குன்னா, ஒன்று கொண்டு அப்படி முடஞ்சின்னு இருக்குன்பா, கீத்து எப்படி முடையிறோம் அப்படி முடஞ்சின்னு இருக்கு, ஒன்று 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 கொண்டு ஒன்று கொண்டு முடஞ்சின்னு இருக்கு, ஒன்றுலேருந்து ஒன்று காசு ஆக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எதனால் இப்படி நடந்தது, நல்ல சுவாமி நல்லவர் தான், அவன் என்ன இவ்வளோ எப்பேற்பட்டவர், ஏன் இப்படி ஆகிடுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய கண்டுபிடிக்க முடியாது, ஏன் இப்படி ஆகிடுது, ஏன் இந்த மாதிரி ரொம்ப சாதுவாச்சே, ஏன் இப்படி ஆகிடுது, அது நீ கண்டுபிடிக்க முடியாதுல்ல விஷயம். மிடைஞ்சிருக்கதா, மிடைந்தவைனா இந்த மிடைந்தவை மீண்டு ஒழிய வேண்டில் நீ என்ன பண்ணணும். இது வந்து இந்த சேத்தனனை விட்டு இது ஓடி போகணும். இது இந்த மாதிரி என்னது, அறிவினை அல்லல் நோய் பாவம் இதெல்லாம் இந்த சேத்தனனை விட்டு ஓடியே போகணும். அது என்ன பண்ணலாம், நீ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குற, பின்னாடி சொல்ல போகிற என்ன பண்ணணும், நீ சரணாகதி தான் சொல்ல போகிறார் பின்னாடி. என்னென்னா என் கை இதுக்கு கை முதல் எங்கிட்ட இல்லைங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணுமா, அதை புரிஞ்சுட்டா நம்மளால் ஒன்றும் இயலாதுங்கிறத புரிஞ்சுட்டா அதுதான் சரணாகதி, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம என்னால் ஒன்றும் முடியாது அப்படிங்கிறது தான் சரணாகதி, அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக நினைக்கிறது. சரி நாம் ஒரு சாதனை பண்ணிட்டோம், இந்த சாதனையினாலே அழிஞ்சிடுமே அப்படின்னு அங்கே தோணக்கூடாது, அப்போ அப்போ தோணக்கூடாது, அப்போ சரணாகதி போயிடுத்துன்னு அர்த்தம். நீ சாதனை பண்ணிட்டு வான்னு சொல்லிவிடும், பார்ப்போம் நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். படிக்கட்டில் தேர முடியாது, நோஞ்சாங்க குழந்தை தூக்கி வச்சுக்கோ அடுப்பில், நான் ஏறுவேன், சரி ஏறிவா, இறக்கி விட்டுருவான் அப்பா, அந்த மாதிரி பண்ணிவிடுவான், ஏறிவா. நீ எங்கே ஏறுறது, நாலு படி இறங்கி ஒரு படி திருப்பி இறங்கி, நாலு படி ஏறி திருப்பி இறங்கி, திருப்பி 10 படி இறங்கி, திருப்பி 4 படி ஏறி, என்றைக்கு நீ ஏறுறது மேலே. அப்போ சர்வதர்மான பரித்தியஜம் மாமேகம் சரணம் இதெல்லாம் ஒழியறதுக்கு பல தர்மங்கள் சொல்லியிருக்கானாம் கிருஷ்ணன். கடைசியில் ஒன்று சொன்னான், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லா யோகம் சொல்லிகிட்டே வந்து கடைசியில் ஒன்று சொல்லிட்டான். இதெல்லாம் ஏன் சொன்னானே, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு பயம் வரணுமா, இதெல்லாம் பார்த்தா கர்மயோகமா, ஐயோ கர்மயோகம்னா நம்ம கர்மயோகம் 3 அங்கங்களை கொண்டது, என்னன்னா இந்த கர்மம் நம்மளது இல்லை, நான் பண்ணலை இந்த கர்மம் அப்படிங்கிறது உணர்வாக இருக்கணும். நான் வந்து சொல்கிறது சும்மா வாய்க்கு சொல்கிறது இல்லை, உபன்யாசத்தில் நான் சொல்லிட்டு போடலாம், நான் அப்படி இருக்கணும் இல்லையோ, கஷ்டம் இல்லை. இந்த கர்மா நான் பண்ணலை, உள்ளுக்குள்ள ஆத்ம தத்துவம் பகவான் தான் இயக்கின்னு இருக்கான், அதனால இந்த இந்திரியங்களை இயங்கிறது, இந்த சரீரம் இயங்கிறது, அதனால இந்த கர்மாவை பண்ணுறது பகவான் தான். இந்த பிரஜ்ஞாரூபமாக இருக்கணும், இது வந்து ஞானரூப உணர்வு ரூபமாக இருக்கணும். அப்போ பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிறது அப்படி இருந்துருதுன்னா அது கர்மயோகத்தை முதல் ஸ்டெப். இந்த கர்மா என்னது இல்லை, அடுத்தது பண்ணுறதே நான் இல்லைங்க போது பின்ன யார் இது, யார் யாருக்கா யாருக்காக பண்ணுறான், பகவானே பண்ணுறான் எங்க, அதான கர்மா என்னோடது இல்லை, கர்மாவும் என்னது இல்லை, இது பண்ணுறதுன்னு ஆள் இல்லை அப்படின்னா இதில் வர பல கடைக்கு போகிற பலன் யாருக்கு, பகவானுக்கே அர்ப்பணம். இதே சிந்தனை கொஞ்சம் கூட நகரப்படாது, அப்படியே நேர்கோட்டில் அப்படியே நிற்கணும், அப்படியே செஞ்சுட்டு இருக்கணும். எதுவாக இருந்தால் கோபம்லாம் வரப்படாது, கோபம் வராது கர்மயோகி, கோபம்லாம் வரப்படாது. திடீர்னு யாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் உபன்யாசம் என்னமா பண்ணுறீர் சுவாமி, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷப்படப்படாது, எம்மரும் என்ன பண்ண அந்த பிரஜையிலே இருக்கணும் அந்த வரைக்கும். அப்படின்னா இதெல்லாம் ஒன்று சொல்லி பயமுறுத்துறான், ஞான யோகம் ஞானம்னா சொன்னான், அந்த கபிலாவதாரத்தில் சொல்கிறேன் அவன் அம்மாக்கு தேவகுதிக்கு எவ்வளோ சொல்கிறான், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ஒன்றும் இல்லைம்மா, புகழ் இகழ், புகழ்ச்சி இகழ்ச்சி, சீதம் உஷ்ணம், சுகம் துக்கம் எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும்மா அப்படின்னு சொல்லிடுறாரு கபிலாவதாரத்தில். நடக்கும்போது அவன் முடியாதுன்றான் தேவகுதி, சொல்ல இது ரொம்ப சிரமமாக இருக்குப்பா, அடுத்து இதாக இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்டுவா தேவகுதி, இது நம்மளால் முடியாதுப்பா, இது அடுத்து சொல்லு அடுத்து சொல்லு, அப்படி பயப்படணுமா. அதெல்லாம் பண்ண மகான்கள் இருக்காளேன்னு, அவள் பண்ண மகான்கள்லாம் கடைசியில் என்ன சொல்கிறா தெரியுமோ, இது அவன் கிருபையினால் தான் பண்ணுறேங்கிறத உணர்ந்துட்டாள். ஒரு பெரிய ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து இருக்குது, நீ இந்த இந்த புல்லை எடுத்து நீ அப்படி போட்டுவிட்டான் சொத்து கிடச்சிடும், இல்லைன்னா நீ இந்த பிறனை அந்த இப்படி சுற்றி அப்படி போய் அப்படி சுற்றி இந்த பசில்லாம் போடுவானே, அப்படி சுற்றி இப்படி குட்டியாக ஒரு வழி இருக்குது, இந்த வழியில் நீ போய்ட்டு அதை அடைஞ்சிடலாம், அப்படி ஒரு வழி இருக்குது, சுற்றி 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 அத்தனையிலையும் சுற்றி அப்படி ஒரு வழி இருக்குது, அப்படி நீ அடையலாம். சாமர்த்தியம் உள்ளவன் எது பண்ணுவான், புத்திசாலி எதை பண்ணுவான், அதில் போயிட்டு இதை திரும்பி வர்றது நிச்சயம் இல்லை, இது நிச்சயம், இது பேர் தப்பாது, கண்டிப்பாக உண்டு உனக்கு இதில் பேர், எம்பெருமான் கிடைக்க போகிறான், உன்னுடைய ஞானம் ஆனந்தம்ங்கிற உன்னுடைய சொரு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற ஸ்வரூபத்தை நீ உணர போகிற, அப்படிங்கும்போது பலன் ஒன்று தான், ஆனால் அந்த பலன் அடையிறதுக்கு பல்வேறு கஷ்டமான முறைகள் பலது, சுலபமான முறைன்னு ஒன்று, சுலபமான முறையினே சுலபமான முறைன்னு கிடையாது, நம்மளுடைய இயலாமையை புரிஞ்சுக்கும் போது இந்த இந்த முறை சுலபம், இல்லைன்னா சரணாகதியும் கஷ்டம்தான், ஏன்னா அந்த மனசு அந்த அடங்காது, ஒரு 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 நிலைக்கு போக 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 சித்த சுத்தி ஆகிட்டே போகிறது இல்லையோ, ஒரு சித்த சுத்தி ஒரு லெவலுக்கு வந்த உடனே மனசு அடங்காதான், நமக்கு தான் சித்த சுத்தமாக இருக்குது போல் இருக்கே அப்படின்னு தோணும் அந்த சமயத்தில், அடங்காது. அதனால் என்ன ஆண்டாள் திருப்பி திருப்பி என்ன சொல்ல, எங்கிட்ட ஒரு யோகியதை இருக்குது, உன்னோட ஒரு யோகியத்தை பார்த்து நான் பறை தரேன், உனக்கு கைங்கரியத்தை கொடுக்குறேன்னு சொல்லும்போது இல்லையே இல்லைன்னு சொல்லிகிட்டே வரான், நெகேட் பண்ணிகிட்டே வரான், உனக்கு ஒரு உனக்கு இந்த யோகியத்தை இருக்கே இதுக்கு நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன், இந்த யோகியத்தை இருக்கே உனக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு கிருஷ்ணன் சொல்லிகிட்டே வரான் ஆண்டாள்கிட்ட, எனக்கு அந்த யோகியத்தை கிடையாது, எனக்கு அந்த யோகியத்தை கிடையாதுன்னு அதுக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டே வரான், எனக்கு அந்த யோகியத்தை கிடையாது ஒன்றுனா சொல்லி ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்து, சரி அப்படின்னா நீ என்ன பண்ணணும் பின்ன, நீ கிருபினால் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மகா யோகியத்தை உள்ளவாடலாம், ஏன்னா நீ யோகியத்தை சம்பாதிச்சுக்கிறது அவன் கிருபை தான், ரொம்ப ரொம்ப சாரமான சித்தாந்த விஷயம் இந்த பாசுரத்தில் சொல்லி தான் ஆகணுது. அப்போ என்னென்னா எல்லா தர்மத்தையும் இந்த மாதிரி ஞான யோகம் கர்மயோகம் எல்லாம் சிரமசாத்தியமாக இருக்குங்கிறத பயமுறுத்தினான் அர்ஜுனனை, எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இதெல்லாம் நான் பண்ண முடியாது போல் இருக்கே அப்படிங்கும் போது கடைசியில் என்ன பண்ணான்னா, சர்வ தர்மான்னு பரித்தேஜன் இது பாக்கி முன்னாடி சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறது, அந்த தர்மங்கள்லாம் அவனால் இல்லாமல் பரித்தேஜ் மாமேக்கம் சரணம் ரஜா, என்ன உன்னால் முடியலங்கிறது நீ புரிஞ்சுன்னு கிட்ட சரணன், இந்த சரணங்கிற சப்தம் தான் இதில் சொல்கிறார் ஆழ்வார் அப்படின்னு வந்துட்டு அதுதான் சொல்ல போகிறது. அது எப்படி சொல்கிறாருன்னா, நுடங்கிடையை இலங்கை வைத்தான் அப்படிங்கிற நுடங்கிடையை முன் இலங்கை வைத்தான், நுடங்கிடைனா என்னன்னா தாயாரை சொல்றது, தமிழில் ஒரு அழகு குழலி அப்படின்னு பூங்குழலினே சொல்லிடலாம், மத்திய பேர் சொல்ல வேண்டியது, நுடங்கிடை அப்படின்னு சொன்னாலே சீதை அப்படின்னு ஆயிடுறது, நுடங்கிடையை ஏன் நுடங்கிடையை அப்படின்னு சொல்லணும், சிறுத்து இடையுடையவள் அப்படின்னு சொல்லுவானேனா, எம்பெருமான் இல்லாத சமயத்தில் துவண்டு கீழே விழுந்துருவாளாம், அது சொல்கிறதுக்காக நுடங்கிடையை அப்படின்னு சொல்கிறாளாம், துவண்டு கீழே விழுந்துருவாளாம் அப்படி தானே சொல்கிறா, நாயகி ஆழ்வார்கள்லாம் அப்படி தானே பாடுறா. இதுக்கெல்லாம் கவிதைனாலே காவியம்னாலே கவிஞன்னாலே ரெண்டு அர்த்தம் வைக்கணும், அப்போ தான் அழகாம், சாஸ்திரத்திலே சொல்கிறாரு, மேலால் ஒரு அர்த்தம் ஆழமாக ஒரு அர்த்தம், ஆழமான அர்த்தத்தை அனுபவிக்கும் போது தான் அது அந்த கவி அந்த கவியினுடைய வேணும், திவ்ய கவிகள் இல்லையா, சாதாரண கவின்னு சொல்லிட்டு இவளை சொல்கிறதா, அதனுடைய ஆழந்தரி நுடங்கிடையை முன் இலங்கை வைத்தான், கொண்டு வச்சானே இலங்கையில் கொண்டு வச்சிருந்தானே மகா பாவி இந்த ராவணன். என்ன பண்ணான், அப்பாவையும் அம்மாவையும் பிரிப்பாளா அப்படின்னு கேட்குறாரு பெரியவாச்சாமல்ல. தாயையும் தமப்பனையும் பிரித்தான், பிரிக்கலாமோ அப்படி பிரிக்கப்படாதே. ஏக திரவியத்தை பின்னமாக்கினான் அப்படிங்கிறார். ஒரு திரவியத்தை பின்னமாக்கலாமோ, உடைக்கலாமோ, ஒரே வஸ்து அது ரெண்டும், அதை உடைக்கலாமோ? ஏக திரவியத்தை பின்னமாக்கினான். சர்வேஸ்வரனுக்கு போக்கியமானதை தன்னதென்று அபிமானித்தான் அப்படிங்கிறார். அடுத்து கடைசியில் சாரமான அர்த்தம் என்னது, என்ன சொல்கிறது, சர்வேஸ்வரனுக்கு போக்கியமான விஷயத்தை தன்னுதுன்னு அவன் நினைச்சான் அப்படின்னு ஒரு ஒன்று சொல்கிற. அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயம் சொல்கிற இதில், இந்த ரத்னஹாரத்துக்கு நடு பதக்கம் போல இந்த பாசுரம், இந்த முதல் திருவந்தாதியிலேயே என்ன சொல்ல வர்றார்னா, எம்பெருமானுடையது இந்த ஜீவன், இந்த ஜீவ தத்துவங்கிறது எம்பெருமானுக்கு சொந்தமான விஷயம். நாம் சுதந்திரம் நாம் நினச்சிட்டா ராவணன் சீதையை அபகரிச்சது போல தான் அப்படின்னு சொல்லுவோம். நாம் சுதந்திரன் நினச்சிட்டான்னு அவ்வளோதானா. சர்வேஸ்வரனுக்கு போக்கியமானதை தன்னதென்று அபிமானித்தான். போக்கியமானதுன்னு அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்னு நம்மளை பகவானுக்கு நிவேதனம், ஆத்ம நிவேதனங்கிறாள் அப்படி தானே சொல்கிறது. இந்த ஜீவன் பகவானுக்கு போக்கியமானது அப்படின்னு சொல்றது தத்துவம். இது எங்க சொல்றாரு, ஏன் இதுல வந்து சீதையை எடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றார். சீதை எனக்கு சொந்தமானது, அதாவது ஜீவன் எனக்கு சொந்தமானதுன்னு யார் நினைக்கிறானோ அவன் ராவணன். அந்த அந்த எண்ணம் தான், அந்த அகம் தான். அந்த மாதிரி நினைச்சுருவான், என்ன ஆயிட்டான்னா சமுத்திரத்துல சம்சார சாகரத்துல மாட்டின்ருவான். அப்ப ஜீவன் என்ன ஆயிடும்னா, லங்கையை சுத்தி என்ன இருக்கு, சமுத்திரம் இருக்கு, சம்சாரம். அது அந்த சமுத்திரங்கிறது சம்சாரம், அதான் சம்சார கடல்ங்கிறாலே அந்த கடல். அது அது வந்து அதில் மாட்டின்றோம். தன்னதுன்னு ஜீவன் நம்மளுது அப்படின்னு பகவானுக்கு சொத்து இது அப்படின்னு நினைக்காம, இது நாம் சுதந்திரம் நமக்கு பிடிச்சதெல்லாம் நாம் இதை வச்சுன்னு செய்யணும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சா, என்றைக்கு நினைக்கிறானோ அன்றைக்கி சம்சாரத்தில் மாட்டின்ட்டான் அர்த்தம். அப்போ லங்கையில் கொண்டு ராவண சீதையை வச்ச மாதிரி. அப்போ ராவணங்கிறது என்னென்னா, ராவணன் கும்பகர்ணன் முதலான ராட்சச பதர்கள் இருக்காளே, இவெல்லாம் நான் என்னது அகங்காரம் அமகாரம் முதலானது நமக்குள்ளே இருக்கோ இல்லையோ, நமக்குள்ளே ஜீவனுக்குள்ளே இருக்கிற என்னோடது தன்னுது நான் என்னுடையது அப்படிங்கிற அகங்காரம் அமகார தத்துவம் தான் ராவண கும்பகர்ணாதி ராட்சசர்கள். இந்த சமுத்திரம் தான் அதனால ஏற்படுற இந்த சம்சாரம். லங்கையே சரீரம், லங்கை அதனால சரீரம் வந்துருத்து அப்படின்னு நினச்சதுனால தானே எம்பெருமான் விட்டு பிரிஞ்சுது. இது பரமாத்ம தத்துவமான ராமன் விட்டு பிரிஞ்சது காரணம் என்னன்னா, தன்னுதுன்னு அகங்காரம் அமகாரம் நினைச்சதுனால தானே. அப்போ லங்கையே சரீரமாச்சு, தாயாரே ஆத்மாவாச்சா. அப்போ இதில் சாத்விக குணம் யாரு அப்படின்னு கேட்டால் விபீஷணனா. அவன் அங்கேருந்து வரானோ இல்லையா பெருமாள்கிட்ட, நம்மளுடைய ஒரு புத்தி சாத்விகமான ஒரு எண்ணம் பகவானை போய் ஆசிரியிக்கிறது, ராட்சச தாமசங்கள் அதை அது உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறது, எம்பெருமானை ஆசிரிய கூடாமல் நம்ம தடுக்கிறது, சம்சாரத்தில் தள்ளுறது. எம்பெருமானை ஆசிரியிக்காமல் இருக்கிறதுனா ஆசிரியக்கப்படாது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. எம்பெருமானை காட்டிலும் வேறு விஷயங்கள் உனக்கு பிரீதி இருந்ததுன்னா அது எம்பெருமானை ஆசிரியிக்காதுன்னு அர்த்தம். எல்லாரும் போய் ரங்கநாதன் சேவிக்கிறா, ஆழ்வாரம் ரங்கநாதன் சேவிச்சார் அப்படின்னு எல்லாரும் என்ன இங்கிட்டு இப்படி போய் சினிமா கூட தான் போகிறான், இப்படி போன சினிமா கண்டதையும் பார்க்குறான் கண்டதையும் படிக்கிறான், அதே மாதிரி பெருமாளையும் சேவிச்சுட்டு வரான். அவன் ஒரு போர்ஷன் அவனுக்கு வாழ்க்கையில் அவ்வளோதான், அவ்வளோதான் ஒழிய அவன் எம்பெருமானுடைய ஏற்றத்தை முழுக்க தெரிஞ்சுட்டு போய் ரங்கநாதனையோ பாரசாரதியோ அவன் நான் சேவிச்சானா கிடையாது. அப்போ நீ என்ன பண்ணுறன்னா, நீ அப்யூஸ் தானே பண்ணுறத. அப்போ அது மாதிரி அப்போ இவன் என்னது தன்னுதுன்னு நினைக்கிறான். ஆனால் இவன் என்ன நினைச்சான், விபீஷன் தான் அங்கே இருக்க சாத்விகமான குணம். அவன் என்ன பண்ணுறான், எம்பெருமான்ட்ட வந்துடுறான். எப்படி அந்த உத்பபாணி கதா அப்படின்னு எழுந்துக்கிறானே, உத்பபாத கதாபாணி சதுர்பிசக ராட்சசி அப்படின்னு சொல்கிறது ராமாயணத்தில். இந்த கதையை எடுத்துட்டு எழுந்துட்டான், உத்பபாத நிபபாதம் கிடையாதான் இனிமே, அதனால் உத்பபாத கதாவாணிகி மேலே எழுந்துட்டான் விபீஷணன். யாரை விட்டு எழுந்துட்டான், அகங்காரம் மமகாரங்கள்லாம் விட்டு ஒழிச்சான். தனக்கு எது இது உண்டோ, தன் ஒரு உற்றார் தாயே தந்தை என்றும் தாரமே கிளைமக்கள் என்றும் நோயை பட்டொழிந்தேன்கிற ஆழ்வார் சொல்கிறார். அது மாதிரி எல்லாத்தையும் ஒழிச்சான், தன் சொத்து எல்லாத்தையும் திருப்பி கிடைக்குமா கிடைக்காது தெரியாதே, எல்லாத்தையும் ஒழிச்சான். அண்ணனை விட்டான், தம்பியை எல்லாரையும் விட்டு மேலே உத்பபாத கதாபாணிகி மேலே கதையை எடுத்துன்னு எழுந்தினானே. ஏன் எங்கள் கைங்கரியம் சொன்னார், அந்த கைங்கரியமா என்னென்னா சங்கு சக்கரம் எல்லாம் வந்தாச்சுப்பா. இப்போ சுதர்சன ஆழ்வானை வந்துட்டார், பரதனா வந்துட்டார், சத்ருகன் ஆழ்வானை வந்துட்டார், நான் இன்னும் வரலை. யார், நான் கதையினோட அம்சனம் நான் வரேன் அப்படின்னு சொல்கிற அர்த்தமாக உத்பாத கதாபாணிகி அப்படின்னு எழுந்துட்டான்னா வேறு எதுக்கு உத்பாத கதாபாணிகின்னு எழுந்துட்டேன். யுத்த சமயமாக இருக்குது, பகவானை போய் சேவிக்கணும்னா புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணணும், இல்லைன்னா பழத்தை எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இது யுத்த சமயமாக இருக்கே, இந்த கதையை வேணால் கொண்டு கொடுப்போம், உனக்கு உபயோகமாக இருக்குமே அப்படின்னு எடுத்து வேணாம்னா உத்பாத கதாபாணிகி. வேறு எதுக்கு உத்பாத கதாபாணிகள்னா, நான் உங்ககிட்ட வந்துவிட்டேன், இனிமேல் எனக்கு அண்ணன் கிடையாது தம்பி கிடையாது, உனக்காக பறிஞ்சு நீ இந்த கதையினாலே எங்கள் அண்ணனையும் நான் கொல்லுவேன், எனக்கு நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் உத்பாத கதாபாணி இப்படின்னு நிறையா சொல்கிறார். அப்போ என்னென்னா அந்த சாத்விக குணங்கிறது நம்மளை என்னென்னா, எம் நான் இந்த பக்கம் ராவணனுக்கும் அனுசரணையாக இருப்பேன், இந்த பக்கம் நான் பெருமாளையும் சேவிச்சுப்பேன் அப்படிங்கிறது நடக்காதான், இதை விட்டால் தான் அது, இல்லைனா அது கிடையாது, ரெண்டும் சமையல் டென்ஸை பண்ணுறதுங்கிறது முடியாதான், ஒன்று விட்டால் தான் அது பூர்ணமாக பற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா இப்போ நடுநாயகமாக இருக்கிற இந்த பாசுரத்தில் சொல்கிற விஷயம் என்னென்னா, அப்போ இந்த ஜீவனை எம்பெருமான் எப்படி கூட்டிக்கிறான், அங்கேருந்துன்னு பார்த்தோன்னா ஒரு ஆச்சாரியன் அனுப்புகிறானா, ஹனுமத் சமயான குருனா அப்படிங்கிற ஆஞ்சநேயன் அனுப்புகிறானோ இல்லை, எங்கேயே தூத்து அனுப்புகிறானே, அவன் என்ன பண்ணுறான், இந்த சம்சாரத்தை ஆஞ்சநேயன் பகவான்கிட்டேருந்து வரவன், பார்த்தா நம்மளோடய கூட இருக்கிற மாதிரி இருக்கும், குருநாதாவில் பார்த்தா நம்மளாட்ட ஒரு மனுஷனை போல தோணும், நம்மளாட்ட தானே இவரும் இருக்காருன்னு தோணும், எல்லாம் தோணும், இவருக்கும் ஆசாபாசெல்லாம் இருக்கும் போல அப்படிலாம் தோணும். இதெல்லாம் வந்து நம்மளை ஏமாத்துகிற சமாச்சாரம், ஏன்னா இது அங்கேருந்து வந்தவன், ராமன் அனுப்பிச்சு நீ ராமனை விட்டுட்டு வந்துட்ட, ராமனை விட்டு வந்தாச்சு, நீ அங்கேருந்து இவன் வந்திருக்கான், யார் அனுமத் சமயான குருனா, எப்படி வந்த, அபார பாராவார பரிகா பரிவிருத பரபுர பரிசிருத தவ தகன ஜவன பவன பவ கவிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான அபார பாராவார பரிகா பரிவிருத அப்படின்னு அப்படி சூழ்ந்துட்டு இருக்கிற யாராலையும் தாங்க முடியாது, தாண்ட முடியாது, யாராலையும் தாண்ட முடியாத பாக்கி வாங்கினாலும் யாரும் கிடையாது, தாண்டக்கூடிய ஒத்தனே ஒத்தன் ஆச்சாரியன், அவன் எப்படி இருப்பான், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு ஆச்சாரிய லட்சணம் சொல்கிறான். இப்படி தாண்டி வர ஆஞ்சநேயன் ஆச்சாரியனா, அங்கே வரக்கூடிய ஆச்சாரியனா. அப்போ இந்த ஆச்சாரியனை அனுப்பிச்சு என்ன பண்ணானா, நான் அப்போ இவன் என்ன பண்ணா அப்படிங்கிறத சொல்கிற, சீதை நானே அழிச்சுட்டு போயிடுறேன், என் முதுகில் ஏறி உட்காருன்னு சொல்கிற ஆஞ்சநேயன் சொல்கிறாரா. அப்போ இவன் என்ன சொன்னான்னா, அவனே வந்து என்னை அழிச்சுட்டு போகிறது தான் அவனுக்கு அழகுன்னு சொல்லிட்டாங்க, என்ன தான் பிரயத்தனை படப்படாதான் இந்த முரண் அழிய, அதாவது என்னென்னா அறிவினையை அறிவினை அடைந்த அறிவினை அல்லல் நோய் பாவம் மிடைந்தவை மீண்டொழிய வேண்டில். அப்போ என்ன பண்ணணும்னா, தன்வில் அங்கை வைத்தான் சரண், இதெல்லாம் நம்மகிட்ட ஓடி போனோம் அப்படின்னா நீ முயற்சி பண்ணாத அவனிடத்துல விட்டுடு, அவன் வர வரைக்கும் நீ பொறுத்துன்று அப்படின்னு சொல்கிறான். இது மீண்டொழிய வேண்டில் என்ன பண்ணணும், தன்வில் அங்கை வைத்தான் சரண் முரணழிய. அவன் என்ன பண்ணுவான்னா, உன்னுடைய அகங்காரம் மமகாரம் ஒன்றுன்னா 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 அடித்து தள்ளுவான், தள்ளிட்டு உன்னை எப்படி சேர்த்துக்கணும், பாம் பாமகாசப்படும் ரவணுமூல பாம காசப்படும் ரவணுமூல